सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम् जय जय राम राम गोपिका जीवन स्मरणम् गोविंदा जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को राधे कृष्ण पात्रम् ज्ञान वैराग्य भूषण श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यं अच्युत पदांबुज युग्म रुग्म व्यामोहत स्थितितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवदोस्य धयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये भू माता पिता युवतय स्तनया विभूतिः सर्वं यदेव मलेन नियन्द्रयाणाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्त्यम् नाम संकीर्तनम् यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम् गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतम् தாய்ப்பால் போலே தாய்ப்பாலில் என்றைக்குமே குற்றம் கிடையாது. அது அம்மாவுடைய வாத்சல்யத்தினாலே உண்டாகக்கூடிய ஒரு வஸ்து. நன்னா கவனித்து பார்க்கலாம், இந்த குழந்தைகள்லாம் தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் அதனுடைய மலம் மூத்திரத்துக்கு துர்க்கந்தம் கிடையாது. அது என்றைக்கு அந்த அன்னப்பிராசனம் ஆகிட்டு அதுக்கப்புறம் காய்கறிலாம் கொடுப்போம் பாருங்க, அதுக்கப்புறம் மூக்கை பிடிச்சிக்கணும். அது தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் அது மூத்திரம் போனால் கூட அம்மா அப்பால் அம்மாலாம் போய் தொடச்சிக்கலாம் மாட்டான், அது வாட்டுக்கு இருக்கு அப்படின்வா. அது மலம் போனால் கூட அப்படி கசக்கி போட்டு விட்டுடுவான். அதே அந்த 6 மாதம் கழிச்சுனா உடனே புடவையை மாற்றிடுவான். ஏண்டா அப்படின்னா தாய்ப்பால்னாலே அதுக்கு அனர்த்தமே கிடையாது, அது உடம்புலேருந்து வரக்கூடிய மலம் கூட துர்க்கந்தமாக இல்லை. அதுபோலே ஸ்ரீமத் பாகவதம் வாத்சல்யமுடைய பக்தி மாதாவுடைய தாய்ப்பால் எத்தனை பலம், இது பக்தி பால். இது கீதாமிருதம் மகது அப்படின்னு சொல்லி சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்த சுதிர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. கோபாலன் எல்லா உபனிஷதங்களையும் மாடுகளா வச்சுண்டு பார்த்தன கண்ணுக்குட்டியா வச்சுண்டு கரந்த அமிர்தமயமான பால் தான் கீதை அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி பக்தி மாதா கொடுக்கக்கூடிய ஒரு பால் தான் ஸ்ரீமத் பாகவதம். பக்தி மாதா எல்லாம் கொடுக்கிறார். அவ்வளவு வசதி இந்த பாகவதம் பரம பவித்திரமானால் எவ்வளவு குடிச்சாலும் நல்லதுதான். ஆக விவத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகா. இந்த குழந்தைகள்லாம் தூக்கம் வந்தாலும் தாய்ப்பால் குடிக்கும். இந்த ஃப்ளைட்லலாம் போனோம் வச்சுக்கோங்களேன், இந்த கை குழந்தை எடுத்துட்டு போனால் இந்த கார் அடைக்கும். பெரியவாலாம் ஏதோ பண்ணி ஏதோ பண்ணிப்பா புஸ்து இந்த காற்று வெளில போகிறது. இந்த குழந்தைகளுக்கு அப்பா அந்த ஹேர் ஹோஸ்டர் சொல்லுவா, பால் கொடுங்க குழந்தைக்கு, டேக் ஆஃப் லேண்டிங் பொழுது கொடுங்க, அது அழ ஆரம்பிச்சிருந்தா பயப்படாதீங்க, பால் கொடுங்கன்னு. இந்த தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிச்சிருந்தாலே இதுக்கு இந்த அடப்பெல்லாம் சரியாக போகும். அதனால தான் அப்பப்போ அடைக்கிறது ப்ரெஷர், லோ ப்ரெஷர், விதவிதமாக ஏதான ஒரு டென்ஷன், பிராரப்த கர்மெல்லாம் என்னென்னமோலாம் பண்ணுறது. அப்போ திவத பாகவதம் ரசமாலயம் எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு சப்தாகம் அப்படின்னு வச்சா நன்னா வாசிக்கணும், பாராயணம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கோம். துக்கம் வந்தால் பாகவத புஸ்தகம் ஓரத்துலேயே இருக்கும், எடுக்கவே மாட்டோம். அது பாடு அங்கேயே கிடக்கும், மனசே சரியில்லை பாகவதம் வாசிக்கிறதுக்கு. மனசு சரியில்லாத போது தான் பாகவதமே வாசிக்கணும். மனது சரியில்லாத போது சரி பண்றதுக்கான ஔஷதம் தான் ஸ்ரீமத் பாகவதம். மூடே இல்லை, மனசே இல்லை, அப்பதான் சொல்ல பூஜையே பண்ண தோணல, கோவிலுக்கே போக பிடிக்கல, நாம ஜபமே வரல, அப்பதான் இது மீனாக வேணும். அப்பதான் இது ஒரு பலம் கொடுக்கும், அப்பதான் நம்முடைய டென்ஷனை மாத்தி விடும். அத்தனை வசதி பாகவதம். டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவா. நிறைய பேர் நிறைய புத்திசாலிகள்லாம் உண்டு, ரொம்ப உடம்பு முடியாமல் டாக்டரவே பார்த்துருவான். இந்த அறகுறையா சாஸ்திரம் தெரிஞ்சவாளை பற்றி பிரச்சனை. அப்புறம் இன்றைக்கி வேண்டாம், நல்ல நாள் இல்லை, செவ்வாய்க்கிழமை சாப்பிட்லாம், அது நிறைய உண்டு கிழமை வச்சுருக்கா வச்சுக்கோங்களேன். உடம்பு முடியலன்னு தான் வைத்தியன்கிட்ட போயிருக்கு. வைத்தியனும் மருந்து சாப்பிடுங்கன்னு கொடுத்தாச்சு, பத்திரமாக வாங்கி வச்சுப்பான். அப்புறம் அம்மாவாசை பாட்டி அம்மா எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான், எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். கடைசியில் வியாதி இன்னும் மோசமாக போய் அப்புறம் பகவான் படுத்துறான். பகவான் ஏண்டா நான் ஒன்றா ஒன்று தான் டாக்டர் அழிச்சுட்டு போனேனே, நல்ல டாக்டரும் காண்பிச்சு கொடுத்து மருந்தும் கொடுத்தாச்சு, சாப்பிடாதது யாருடைய குற்றம்? அந்த மாதிரி பாகவதம்ன்ற ஒரு ஔஷதம் கிடைச்சாச்சு. எப்போ வேணா வாசிக்கலாம். ராத்திரி தூக்கம் வரலையா, பொழுது போகலையா, உட்காந்து பாகவதம் வாசிங்கோ. நீங்கள் பாட்டு ஒரு லைட்டை போட்டு தேமேனு வாசிங்கோலே, பாகவதம் வாசிச்சா கொஞ்சம் நல்ல தூக்கம் வந்துடும், அப்புறம் தூங்கிடலாம் அவ்வளோதான். அது நமக்கு தானாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். அது நல்ல காரியம் பண்ணும்போது தான் தூக்கம் நன்னாவே வரும். சத்காரியத்தை வரும் வரா மாதிரி ஒரு தூக்கம், எல்லாம் சௌகரியமாக பெட்டெல்லாம் விரிச்சுட்டு ஏசி போட்டால் கூட வராது. நிறைய பேர் எனக்கு சொல்லுவாள், குருஜி டெய்லி வாட்ஸ்அப்பில் உங்கள் சத்தம் கேட்டுதான் தூங்குறேன் அப்படின்றோம். நான் சொல்லுவேன், உங்களெல்லாம் எழுப்புறதுக்கு தான் சத்தம் நான் சொல்லிட்டு இருக்கேன், தூங்குறதுக்கா அப்படின்னு. அப்போ இந்த சத்சங்கம் என்னடா பண்ணுறதுன்னா, மனசை சமாதானப்படுத்துறது. மனசில் இருக்க பாரத்தை நமக்கு தெரியாமலேயே நாம் இறக்கி வைக்க ஒத்தாசை பண்ணுறது. பாரம் இருக்குன்னு தெரியறது, இறக்கி வைக்க முடியலை, இறக்கி வைக்க தெரியலை. திரும்ப 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 இந்த பாரத்தை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கஷ்டத்தை போய் யாரும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாள்? அவசியம் இல்லையா? இல்லை. அப்போ பகவத் விஷயத்தை அனலைஸ் பண்ணோம்னா இந்த கஷ்டம் சரியாக போயிடும். ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தன்னுடைய துக்கத்தை சரி பண்ணிக்க தான் முயற்சி பண்ணலை, ரைட்டா? ஒரு கை குழந்தை இருக்கு, அழறது வீல் வீல், அது பயத்தில் அழறதோ, இல்லாட்டி வயிற்று வழியில் அழறதோ, இல்லாட்டி எறும்பு கடிச்சு அழறதோ, அதுக்கு அழுக மட்டும்தான் வருது. அந்த துன்பத்திற்கான காரணத்தை சரி பண்ணிக்க அதால் முடியலை. அப்போ அது அழறது, உடனே அப்பா அம்மா மாற்றி மாற்றி எல்லாரும் தூக்கி 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 வச்சுண்டு இதனுடைய துக்கத்தை நாசம் பண்ணுறான். இது ஸ்வய பிரயத்தனம் ஒன்றுமே பண்ணலை. அதுபோல ஏதான கஷ்டம், கவலை, பயம், துக்கம், இன்செக்யூர்டு ஃபீலிங், என்ன பண்ணுறதுன்னு தெரியலே, அந்த மாதிரி சமயத்துலலாம் பாகவதம் வாசித்தோம்னா அந்த சப்தமே நம்ம மனசுக்குள்ள ஒரு புதுசாக ஒரு ஐடியாவை கொடுத்துடும். இல்லைன்னா இந்த விஷயத்தை மறக்கடிச்சிடும். இப்போ தானாகவே அந்த விஷயம் சரியாக வரும். ஒன்று ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி தூக்கி ஓரத்தை வச்சிடணும். நம்ம ரெண்டும் பண்ணுறது, அதான் பிரச்சனை. பத்திரமா வச்சுன்னு நெகட்டிவாகவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் இன்னும் மோசமாக போகிறோம். அது தூக்கி ஓரத்தை வச்சுட்டேன்னா தானாகவே சரியாகும். பாகவதம் அத்தனை வசதி. அதனாலதான் இவ்வளவு வருஷம் இவ்வளவு தூரம் எல்லாரும் பாராயணம் பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் கூடி வாசிக்கிறதுக்காக சப்தா. அப்புறம் தோணும் பொழுதெல்லாம் கிரகத்துல எப்ப வேணா வாசிக்கலாம், காலங்காத்தால எழுந்து குளிச்சு விட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோட தான் பாகவதம் வாசிக்கணும்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லல. சப்தாக பாராயண விதி அது வேற. சாதாரணமா பாகவதம் வாசிக்கிறதுக்கு எங்கேயுமே நியமங்கள் சொல்லப்படல. ஒரு நியமம் சொல்லுவா பக்தியோட வாசிக்கணும்னு, பாகவத வாசிச்சாதான் பக்தியே வரும், பக்தியோடலாம் எல்லாரும் வாசிக்கணும்னா சொன்னா போய் அது அவாவளுக்கே தெரியும். கையில புக் இருக்கு, கண்டு பாக்குறது. பாகவதம் சமஸ்கிருதம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால ஒரு ஜாக்கிரதை இருக்கு, அவ்வளவுதான். அது பக்தியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதை வாசிக்க வாசிக்கல ருச்சி வருது பாருங்க, வாசிக்கணும் பரவாயில்ல. போன வாட்டி வர இந்த வாட்டி நன்னா வாசிக்க வர்றது. இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல தப்பு பண்றோம், அதை தப்பு பண்ணல. இதெல்லாம் தான் பக்தியினாலே உண்டாகக்கூடிய பிரயோஜனம். அப்ப இந்த பாகவதம் வாசிக்கணும். தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு நியமம் உண்டா? குடிச்சுட்டுதான் குடிக்கணும், ரொம்ப சுத்தமா இருந்துதான் குடிக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரசிச்சா குடிக்க வேண்டியதுதான். அதனால இந்த பாகவதத்தை நன்னா குடிக்கணும். இன்னைக்கு நிறைய வாசியல் பாகவதம். நீ முக்கியமா பார்த்தோம்னா புத்திரர் மைத்ரேய சம்வாதம் தான் நிறைய ஓடும். அதனால இதுவரைக்கும் வாசிச்ச எல்லாமே விதுரருக்கு சமர்ப்பணம். ஏன்னா விதுரரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை தெரியுமா? எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. யாரும் ஜெய் போலோ வித்ர மகாத்மா கி பாகவதத்தை சொல்றதே கிடையாது. நீங்க பாகவதத்துல ஜெய் போலோ நரசிம்மமூர்த்தி, ஜெய் போலோ வராகமூர்த்தி சொன்னா தப்பே கிடையாது. ஆனா ஒவ்வொரு மகாத்மாவுக்கான பாகவதர்களை பத்தி தான் பாகவதம். அவ்வளவு வசதி விதுரர். ஆனா விதுரருக்கு ஒரு விலை இல்லை, அவ்வாளுக்கு நிச்சயமா நன்னா தெரியும். ஆஹா, ஆனா விதுரருக்கு விலை கொடுத்தது யாருன்னா திருக்கோளூர் பெண் பிள்ளை. அவ சொல்றா அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. விதுரர் ஒழிச்சு போட்டான் நடடான்னா நம்மளால ஒழிக்க முடியாத ஒண்ணு இந்த அகம்பாவம் போட்டு படுத்தி எடுக்கிறதும் நான் எனதுன்னு அந்த அகம்பாவத்தை கொன்னு போட்டுட்டாரோ, வதம் பண்ணிட்டாரோ. அகம் ஒழித்து விட்டேனோ துளி கூட அகம்பாவம் கிடையாது. அதுவும் கிருஷ்ணன் அவ்வளவு பிரியமானவன் விதுரருக்கு. துரியோதனெல்லாம் சாப்பாடு போடுறான் வேண்டான்னு விதுரநாத்துக்கு வந்து கதவை தட்டுறான், பசிக்கிறது விதுரா ஏதானோ குடுன்னு கை நீட்டுறான். மகாபலி இடத்துல நீட்டின கை விதுரன் இடத்துல நீட்டுறான். எல்லா இடத்துல நீட்டிட மாட்டான். கிருஷ்ணன் திருடி வேணாலும் சாப்பிடுவான், ரொம்ப ரோஷக்காரன் தெரியுமா. திருடி வேணாலும் சாப்பிடுவானே ஒழிய கை நீட்டிலாம் வாங்கிலாம் சாப்பிட மாட்டான். சில பேர் இடங்களில் மட்டும்தான் கிருஷ்ணன் கை நீட்டுறான், யஜ்ய பத்திரிகள் கிட்ட கை நீட்டுறான். திரௌபதி வனவாசத்தை இருக்கா பாருங்க, அந்த அஜ்ஞானம் அந்த வாசத்துல அந்த எனக்கு எல்லாம் பசிக்கிறது குடுநீர் திரௌபதி கை நீட்டான். மற்ற எந்த இடத்துல கை நீட்டி மாட்டான், விதுர இடத்துல வந்து கை நீட்டான். பசிக்கிறது கொண்டா பழக்காரி கிட்ட கூட தானியத்தை கொடுத்துட்டு பழம் கொடுன்னா பண்ட மாற்று மாதிரிதான். அதுல விதுர இடத்துல போய் கை நீட்டான், பசிக்கிறது ஏதானும் குடு அப்படின்னு. இப்போ விதுரன் சொல்றாரு, கிருஷ்ணா என்னடா அது எங்காத்த வந்து கேட்கிறியாடா, போடா நான் குடிக்கிறது கூழ்டா. பகவான் சொன்னான் கூழ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயாச்சு கொண்டா. விதுரர் சொல்றார், நீ துவாரகாதீசன்டா இவ்வளவு பெரியவன்டா. பகவான் சிரிச்சா, நான் கோபாலன்டா, நான் இன்னும் மறக்கல, பழச மறந்ததே இல்லை, நான் மறக்கலடா. ஏன்னா அந்த இதுக்கெல்லாம் மேய்க்க போகும்போது கூழ் கொண்டு வருவாடா, எப்படி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. துவாரகையில் கேட்டால் தரமாட்டேங்கிறான். அந்த காலத்தில் இந்த ஆச்சரியமாக ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊற்றுவான். இப்போ அதெல்லாம் ஹைஜீனிக் இல்லைன்னுட்டான், வைத்தறிச்சல். நம்ம பெரியவா எது பண்ணாலும் பைத்தியக்காரத்தணும், அட்வர்டைஸ்மெண்ட் எது போட்டாலும் வசதி. அந்த கூழை குடிக்க மாட்டான், ஆனால் அப்படியே கான்ஃப்ளேக்ஸ் வருதுனா உட்காந்து குடிச்சுருந்துருப்பான். ஓட்ஸ் ரொம்ப நல்லது. இப்போ பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டான். ஆனால் ஆப்பிள் எடே கீப் டாக்டர்ஸ் அவை சத்தியமாக பொய், சத்தியமா போய். அப்ப அமெரிக்கா இருக்கா ஆப்பிள் தான் சாப்பிட்டு இருக்காங்க, டாக்டரே பாக்குறது இல்லையா, நம்மளோட வியாதி அங்கதான் ஜாஸ்தியே இருக்கு. ஆப்பிள் சேல்ஸுக்காகவே உண்டாக்கப்பட்ட வசனம் அது. நம்ம நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காயில் இருக்கிற சத்து எதுவுமே அதுல கிடையாது. அதுவும் நம்ம ஆப்பிள் சத்தம் மகாபாபம். ஏன்னு கேட்டா அது அத்தனை இடங்கள் பாடம் பண்ணி மேல வேக்ஸ் போட்டு சேஃபா கொண்டு வந்து இறக்குறான். நம்ம ஊருக்கு முக்கணிகள் தான் லாய்க்கு. அவன் மார்க்கெட்டிங்காக என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம அதையும் நம்பிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் ஆடி மாதத்தில் கூழ் குடிச்சா அவ்வளோ எனர்ஜி, அப்போ உடம்பு நன்னா இருக்கும். அதுக்காகத்தான் ஆடி மாதம் கூழ் ஊத்துறதே வழக்கம் வச்சுட்டு இருந்தோம். நாங்களாம் சின்ன வயசில் குடிச்சிருக்கோம். இப்போல்லாம் அதெல்லாம் அன்னைக்கு அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னுட்டான். பல விஷயங்களுக்கு அர்த்தமே புரியாமல் போயிடுச்சு. பகவான் சொல்றா, கூழ் குடுறா உத்தரா குடுங்கோ அப்படின்றான். உத்தரர் இப்படி பாக்குறா, ஒரு நல்ல கலையம் இல்லையா பகவானுக்கு கொடுக்கறதுக்கு. பகவான் கேட்கிறான், என்ன தேடுறாய்? இல்ல கிருஷ்ணா, ஒரு பாத்திரத்துல கொடுக்கலாம், கூழ்லாம் அப்படி கொடுக்கப்படாது. இந்தா அப்படியே ரெண்டு கைய வைக்க அப்படியே கூழ் வார்க்கிறான். உத்தரர் கூழ் வார்க்கிறார், கண்ணன் ரெண்டு கையில வாங்கி அப்படியே சுவீகரிக்கிறான். இந்த மாட்டுக்காரெல்லாம் அப்படிதான் குடிப்பான். இன்னைக்கு என்ன வேணா சொல்லுங்க, அந்த ஜலத்தை அப்படி அள்ளி அள்ளி குடிக்கிற சகமே தண்ணிதான். வாளியிலேருந்து இறச்சி அப்படியே கடகடன் கொட்ட 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 குடிக்கணும். பம்ப் செட்ல போய் அப்படியே குடிக்கணும், குடிக்கணும். நீ என்ன வேணா கிள்ளே பாட்டில் வாங்கி குடிங்கோ, அக்வாஃபினா வாங்கி குடிங்கோ, இந்த தண்ணியோட சுகம் கிடையாது. அப்படியே அந்த தாகத்துக்கு சிலு 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 அது உள்ள இறங்கும், அப்படி மேலெல்லாம் அழிஞ்சு அப்பாடா அந்த சுகம் ஆனந்தம் தான். கண்ணன் சொல்றான், அப்படியே குடு குடிக்கிறேன் அப்படின்றான். ஆனந்தமா குடிக்கிறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஒண்ணுமில்லாதவன், பசியில நுந்து போனவன், சாப்பிட்றது கூட பலம் இல்லாதவன், கை வாங்கி அப்படியே குடிப்பானு அதுபோல சுவீகரிக்கிறான். அப்படி சுவீகரிக்கும் பொழுது இந்த வரல் இடுக்கு வழியா இந்த கூழெல்லாம் கொஞ்சம் வழியறதும். உடனே கண்ணனுக்கு வருத்தமாயிடுதான், ஐயோ இந்த கூழ் வீணா போகப்படாது, ஏன்னா என்னுடைய புதுரன் அத்தனை பிரீதியோடு எனக்கு கொடுக்கிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மன. ஆசையோட கொடுத்தா ஏத்துக்கிறேன்றான். அதனால பகவான் பார்த்தான், இந்த கூழுடைய ஒரு துளி கூட வீணாயிடப்படாதுன்னு இன்னும் ரெண்டு கைகளை எடுத்துண்டு இதுலேந்து வழியிற கூழ அந்த ரெண்டு கைகளில் வாங்கி அதையும் சுவீகரிச்சான். ஒரு துளி கூட வீண் பண்ணப்படாதுன்னா புத்தரருடைய பக்தி அப்படி இருக்கு. கூழ் முக்கியமே இல்லை, புத்தரருடைய பக்தி. அதை யாராவது ஆசையோட கொடுத்துருக்கா அப்படின்னா அது ஒண்ணு கூட மிச்சமிடாம தானே சாப்பிடும். ரொம்ப பிடிச்ச ஒரு வஸ்து அப்படின்னா அது ரொம்ப அனுபவிச்சு சாப்பிடும். இந்த அடி வழிச்சு ஆணைக்குட்டிக்கு கை நீட்டு வந்து தெரியுமா, அந்த காலத்திலாம் எல்லா குழந்தையும் உட்காந்துட்டு இருப்போம், சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க. அப்போல்லாம் சித்தப்பா பெரியப்பா பசங்க பேச்சே கிடையாது, கசின்ற வார்த்தையும் அந்த 15 வருஷமாக தான். அண்ணா அக்கா தங்க இப்படி தான் இன்ட்ரொடக்ஷனே பண்ணுவோம். ஏ உங்க அண்ணாவா, அப்புறமா சித்தப்பா பிள்ள, எப்படி பெரியப்பா பிள்ள, அப்புறமா தான் சொல்லுவோம். இந்த கசின்ற ஒரு வார்த்தையை வச்சு இன்னைக்கு படுத்துகிற பாடு, அதுவும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். அடுத்து இன்னொரு கஷ்டம், ஃபேமிலி அப்படின்னா அம்மா அப்பா குழந்தை இவ்வளோ தான் ஃபேமிலி. அதுக்கு மேலே தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தை அத்தி பேர் எல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான், எல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இவெல்லாம் ஒட்டி வச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான் போனால் போகுது. அந்த காலத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பம் சொன்ன விஷயம் போக, இங்கே மூணு ரகமாக நிற்கிறது முட்டி மோதிண்டு. அந்த பந்துத்துவத்துலேயும் ஒரு அழகு இருந்தது. கண்ணன் அவ்வளோ அழகா வடிவழி சாணக்குட்டிக்கு போட்டி போட்டு வாங்குற மாதிரி 4 திருக்கைகளில் ஏந்தி கூழ் குடித்தான். பகவான் எந்த இடத்துலையும் சாப்பிட்றதுக்கு 4 கைகள் எடுத்துட்டதே கிடையாது. சங்கச்சக்கர கதாபத்மபாணியா வரும்பொழுது 4 திருக்கைகள் வச்சிருந்தானே ஒழிய, சாப்பிடும் பொழுது 4 திருக்கைகளோட இருந்தது புத்திரனிடத்துல மட்டும்தான். யசோத கிட்ட கூட கிடையாது, தேவகி கிட்ட கிடையாது, கோபிகள் கிட்ட கிடையாது, ருக்மிணி பரிமாறும் பொழுது கிடையாது. சாப்பிட்றதுக்காக கண்ணன் 4 கைகளோட உட்கார்ந்த ஒரே இடம் புத்திரருக்கு முன்னாடி மட்டும்தான். அப்ப எவ்வளவு வசதியா இருந்திருப்பாரு பார்த்துக்கோ. அதனால இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் வாச்ச எல்லாமே ஜெய் போலோ மிதுர மகாத்மா கி. அந்த மிதுரர் போல அகம்பாவம் இல்லாத ஒரு புத்தியும் ஒரு பக்தியும் ஒரு மனசும் நமக்கு லபிக்கும். எதுக்காதால சொன்னேன், ஸ்ரீதரிய வியாக்கியானம் எழுதின ஸ்ரீதரருக்கு சமர்ப்பணம், சாயங்காலம் கிருஷ்ணலீலா தரங்கினி எழுதின நாராயண தீர்த்தருக்கு சமர்ப்பணம், இப்ப ஸ்ரீ விதுரருக்கு சமர்ப்பணம். சாயங்காலம் யாரும் எனக்கு தெரியாது, அது அப்பதான் பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ அதுதான். அப்ப அத்தனை வசத்தி இந்த பாகவத். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு மகாத்மாக்களுக்காக நம்ம சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த கட்டத்துல ஒரு சந்தோஷம் நான் வாசிதெல்லாம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா புத்திரர் சாட்சி. இப்ப அவர் சமர்ப்பணம் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம வாசிச்சது எல்லாத்துக்கும் இவா விட்னஸ் கையெழுத்து போட்டுடுவான். இவாக்கு விட்னஸ் கையெழுத்து போட்டுவிட்டான்னா ஜவாப்தாரி அவா. தப்பா இருந்தாலோ சரியா இருந்தாலோ வேகமா இருந்தாலோ தப்பு தப்பாவே இருந்தாலும், இல்லை நான் விட்னஸ் கையெழுத்து போட்டிருக்கேன், ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுவான். பாகவதாளுடைய ரெக்கமெண்டேஷன் மீன் போகவே போகாது. கிருஷ்ணன் என்னைக்காது அன்னைக்கு பாகவதனா தப்பு தப்பா வாசா, அகம்பாவத்தோட வாசா, இல்லை கிருஷ்ணா நான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டுட்டேன். இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் வாசிய உங்க பாகவத நீங்க இது வரைக்கும் வாசியாலோ அது வரைக்கும் உங்க பக்கத்தில் விதுரன்னு ஒரு சைன் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு சிக்னேச்சர், ஷூரிட்டி கையெழுத்து. இப்போ நீங்கள் வாச பாகவத்தில் 3 பேரோட கையெழுத்து இருக்கு, வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதரோட கையெழுத்து இருக்கு, கிருஷ்ணலீலா தரங்கி எழுதிய நாராயண தீர்த்தோட கையெழுத்திருக்கு, விதுர மகாத்மாவோட கையெழுத்திருக்கு. ஒரு 14 கையெழுத்து மினிமம் வாங்கிடுவோம் வச்சுக்கோங்களேன் 7 நாளைக்குள்ள. அப்ப இவாளை வச்சுட்டே நமக்கு பகவத் அனுபவம் கிடைச்சிடும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு நாள் பிரத்யக்ஷமாவே சுகபிரம்ம மகர்ஷிய பாக்குற பாக்யம் வாய்ச்சிடும். ஜெய் போலோ சுகபிரம்ம மகர்ஷி கீ. சுகபிரம்ம மகர்ஷி அவ்வளவு அழகா வந்துட்டார், பரீட்சத்துக்கு எல்லாம் சொல்லித்தரா, பொறுமையா நிதானமா. என்ன ஆச்சரியமான குரு தெரியுமா, கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப அப்படி ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். இப்படிப்பட்ட சிஷ்யன் கிடைக்கிறது துர்லபம். அச்சுபச்சின் கேள்வி இல்லை, அது ஒன்று இருக்கணும். நான் 7 நாளில் மரணம் சொல்லிட்டா, சாகும்போது உடம்பு வலிக்குமா, பாம்பு கடிச்சா உடம்பு நீளம் பூத்து போயிடுமானா, சுகபிரம் எழுந்து போயிருப்பார் போடா அப்படின்னு. அவன் தன் சரீரத்தை பத்தியோ, தன் மரணத்தை பத்தியோ, தன் வலியை பத்தியோ, தன் கவலையை பத்தியோ பேசவே இல்லை. ஹரி 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 சண்முகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம் பின்னாடி சொல்றான், கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி சொல்றான். அத்தனாச்சரியம் ஹரிகதை. எனக்கு ஹரியை பத்தி சொல்லுங்க, எதை ஸ்மரிக்கணும், எதை கீர்த்தனம் பண்ணணும், எதை தியானம் பண்ணணும் சொல்லுங்கோன்னுட்டான். அதுக்குதான் உட்காந்து விஸ்வரூப தர்சனம், விராட் புருஷ வர்ணனம், அந்தரியாமி தியானம், இதெல்லாம் சொல்றார் சுகபிரம்ம மகரிஷி. ஆனந்தமா பரிசுத்து கேட்டு இருக்கான், உள்ள விளக்கேத்தி வைக்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகினார்னவுக்கு ஞான சுடர் விளக்கேற்றினேன் ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பூதத்தாழ்வா பகவானுக்குற விளக்கேத்தினார் இல்லையா, அதுபோல ஒரு ஞான தீபத்தை குரு உள்ள ஏற்றி இருக்கிறார். ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், சத்குரு என்ன பண்றார் அப்படின்னா, நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞான இருட்டை நாசம் பண்ணும்படியான விளக்கை ஏற்றி வச்சிடும். இருட்டு இருட்டு நம்ம புலம்பின்னு இருக்கோம் இல்லையா, இந்த இருட்டு போகணும் அப்படின்னா ஒரு விளக்கு ஏத்தினா போயிடுவேன். சின்ன ஒரு விளக்கு ஏத்தினா கூட பளிச்சு பளிச்சு நல்லா வெளிச்சம் வந்து. குரு என்னடா பண்றாருனா, ஒரு ஞான தீபத்தை நம் ஹிருதயத்திலே ஏத்தி வச்சிடும். அப்பாடான அந்த விளக்கு வெளிச்சம் நம்ம ஜோரா பகவான காட்டி கொடுத்துடுறோம். அதனாலதான் அழகா விராட் புருஷ வர்ணனை ஆச்சரியமா அந்தரியாமி தியானம் இதெல்லாம் சொல்லும் பொழுது பரிசுத்து யோசிக்க, ஆமாமா எனக்குள்ள ஒருத்தர் இப்படிதான் வந்தார், 4 திருக்கைகளோட வந்தார், சக்கரம் மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு, மற்றபடி 4 கை அவருக்கு இருந்தது. நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் கர்ப்பத்தில் பார்த்த பகவானை இப்ப ஸ்மரிச்சான். பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பகவத் அனுபவம் கிடைச்சிருக்கு, ஆனா மறந்து போயிடுறோம், இல்லாட்டி தெரியாம போயிடுறது பகவத் அனுபவம் தானான். குரு என்ன பண்றாரோ அந்த பகவத் அனுபவத்தை அப்பப்ப ஞாபகப்படுத்தி விடுறார், உனக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, நாமஜபம் பண்ணா எல்லாம் நடக்கும், நாமஜபம் பண்ணு எல்லாம் மாறும்போது, ஆமா எனக்கு இப்படி நடந்தது, முன்னாடி நாமஜபம் பண்ணு எனக்கு இந்த விஷயங்கள்லாம் மாறிச்சு, நான் பகவானத்தை பிரார்த்திச்சுட்டேன், இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுன்னு இந்த மனசுக்குள்ள அப்பப்பப்பப்ப இந்த பகவத் விஷயத்தை ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி குரு காண்பிச்சு கொடுக்க. நம்ம எப்ப பார்த்தாலும் துக்கத்தையும் கவலையையும் பிராரப்தத்தையும் அவமானங்களையும் கஷ்டத்தையும் ரீவைன் பண்ணி பார்த்தோம். குரு என்ன பண்றார், அந்த டேப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ரீவைன் பண்றார். பகவத் அனுபவம் அன்னைக்கு கிருஷ்ணநாமஜபம் ஜபிச்சாய், அன்னைக்கு பகவத்கீதை ஜபிச்சாய், அன்னைக்கு பாகவதம் போனாய், அன்னைக்கு பிரார்த்திச்சென்றாய், நடந்தது ஒன்னால் முடியும், ஒன்னால முடியும், இதையும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு குரு அந்த நம்பிக்கைய அந்த பலத்தை இன்னும் 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 நன்னா ஜோரா திருடப்படுத்துறார். அதானே வேணும். அழகா அவர் சொல்றார், பரிசுத்த மகாராஜன் கேட்டு இருக்கான் சௌக்கியமா, இவ்வளவு நாள் லோகத்துல வாழ்ந்ததனுடைய பிரயோஜனம் அவனுக்கு பாகவதம் கிடைச்சிடுச்சு. சுகபிரம்ம மகரிஷி அழகா சிருஷ்டியெல்லாம் வர்ணிக்கிறார், ஆனந்தமா கேட்டுகிறான் பரீட்சித் மகாராஜன் ஜோரா. எப்படி லோகம் சிருஷ்டி ஆச்சு அப்படின்னா கேட்கும்பொழுது சொல்றார், பகவான் அப்படியே விராட் புருஷனா படுத்துன்னு இருக்கான், தேனேன்னு படுத்துன்னு இருக்கான், பிரளயத்துல ஒண்ணுமே மிச்சம் இல்லாம இருக்கு அவன் மட்டும். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. பின்னாடி மார்கண்டையர் பார்க்கிறாரோ, அந்த வடவிருஷம் எங்கடா இருக்கு அப்படின்னா, கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், இப்படி சொன்னா பல பேருக்கு புரியாது. தேவ பிரயாகை, பஞ்ச பிரயாகையில தேவ பிரயாகைன்னு ஒரு பிரயாகை உண்டு, அதான் கடைசி பிரயாகை. அதுக்கப்புறமா தான் கங்கைக்கு கங்கைன்னே பெயர். அது வரைக்கும் அலகநந்தா, பாகீரதி, தௌளி கங்கா பெரிய பேர்ல அடிச்சுட்டு வருவா. அந்த தேவ பிரயாகையிலிருந்து தான் அவளுக்கு கங்கைன்னு பெயர். அந்த திவ்ய தேசத்துக்கு பெயர் கண்டம் என்னும் கடிநகர்னு பெயர். ஜம்முன் இருப்பார் பெருமாள், புருஷோத்தமன்னு பெயர். கண்ணு முழிக்க முழி அவ்வளோ அழகா இருக்கும். பத்தனாசி அங்கே ஒரு ஆலமரம் உண்டு, அந்த ஆலமரத்து இலையில தான் சுவாமி படுத்துப்பாராம். என்ன பச்சை பச்சேன்னு இருக்கு, யாராவது போய் பார்க்கலன்னா திரும்பி போய் பார்த்துக்குவாங்க, போகாதவா முதல் தருவாங்க. அந்த ஆலமரத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கும். அந்த ஆலமரம் தான் பிரளயத்திலையும் மிச்சப்பட்டு கிடந்ததான், மிச்சப்பட்டு கிடக்க போறதும் அந்த ஒரே ஒரு ஆலமரம் தான். உலகமே அழிஞ்சாலும் அந்த ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். அரங்கத்து அரவிணனையான். இப்பதான் ஸ்ரீரங்கத்து அப்படி இருக்கும். நம்பெருமாள் உற்சவம் இன்னைக்கெல்லாம் பெருமாள் கஜகதி, ரிஷபகதி, சர்ப்பகதி, எல்லா கதியிலையும் இன்னைக்கு வருவார் நம்பெருமாள். இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை இன்னைக்கு தான் பெருமாள் அப்படி வருவார். ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். அரங்கத்து அரவிணனையான் கோலமாமணி ஆரவம் முத்தத்தாமம் முடிவில்லதோர் எழு நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. இந்த நீலமேனி கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. திருப்பான ஆழ்வார் புலம்புறார். ஒரே ஒரு தடவைதான் ஸ்ரீரங்கம் போனார், ஒரே ஒரு தடவைதான் ரங்கனை பார்த்தார், அப்படியே ரங்கனுக்குள்ள போயிட்டார். ஒரே ஒரு தடவை தான், திரும்பி பன்னெண்டு அஞ்சாறு தடவை பத்தாறு பத்து பதினஞ்சு தடவை தான் கிடையாது. முதல் தடவை ஸ்ரீரங்கம் நடந்தார், முதல் தடவை ரங்கனை பார்த்தார், பத்து பாசனம் பாடினார், அப்படியே பெருமாளுக்குள்ள போயிட்டார். அவன் மேனி ஆனேனோன். அத்தனை வசத்தி இந்த சுவாமி ஏகாந்தமா படுத்திருக்கார், யாரும் இல்லாமல், பேசுறதுக்கு யாரும் இல்லாமல், இவர் பாட்டுக்கு தேவேன்னு ஜாலியா ஜலத்து மேலே படுத்திருக்கார். யாருமே இல்லை, ஆதிதேசன் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, சேஷி மட்டும் மிச்சப்பட்டு கிடக்கிற தனியா தன்னந்தனியாக. லோகத்தில் அப்படிலாம் தன்னந்தனியா இருக்கணும், யாருமே இல்லை. எந்த பக்கம் திரும்பினா ஒரே இருட்டு, அங்க ஆகாசம் இல்லை, பூமி இல்லை, எதுவுமே இல்லை, இவரை தவிர எதுவுமே இல்லை. அப்ப எல்லாம் எங்க போச்சுன்னா அவர் வயிற்றுக்குள்ள இருக்கான். உலகம் உண்ட பெருவாயா ஆழ்வார் சொல்றார், மூ உலகு உண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு தேவேன்னு ஒத்தையில படுத்துருக்கார். அப்பாடான் எல்லாம் உள்ளுக்குள்ள மாயையில மயங்கி கிடக்கி இவர் ஒத்தையில தேவேன்னு படுத்துருக்கார். தன் சங்கல்பத்தினாலே தானே மாயையே ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கார். என்னை இப்ப எழுப்பி விடு, நான் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு. அதனாலதான் தெய்வீயேஷாம் குணமயி மம மாயா துரத்தியா. பிரளயத்துல கூட பத்திரமா வச்சிருக்கார் மாயைய. பிரளயத்திலேந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் வரைக்கும் இருக்குன்னா இந்த மாயையை யார ஜெயிக்க முடியுமா? தெய்வி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்தியா. அது ரொம்ப கஷ்டம். இது ஒரு தெய்வீக மாயைனா கேவலம் கிடையாது, ஒரு தெய்வீக சக்தி எல்லாத்தையும் நடத்தக்கூடிய பகவானுடைய வர்ணிக்க முடியாத அற்புதமான சக்தி. இது என்ன நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது, நம்ம அதை மாட்டின் இருக்கோம். மாயையினுடைய பலம் என்ன நமக்கு தெரியும், பலகீனம் நமக்கு தெரியும், அதில் மாட்டின் இருக்கோம். மாயாவுடைய சக்தி என்னன்னா சுவாமியை தவிர பிரம்மதேவருக்கு கூட தெரியாது. சுவாமியை தவிர வேற யாராலையும் இந்த மாயையை யூஸ் பண்ணிக்கவும் முடியாது. அது சிங்கிள் ஹேண்டில் அவர் மட்டும்தான் வச்சிருக்காரு. இந்திரன் சந்திரன் இவாளுக்குலாம் தெரியவே தெரியாது, பிரம்மதேவனுக்கே தெரியாதுன்னு அப்புறம் தான் மற்றவாளுக்கு தெரியாது. சுவாமிக்கு மட்டும்தான் இந்த மாயைனா என்ன தெரியும், அவர் சொன்னால் மட்டும்தான் அந்த மாயை கேட்கவும் கேட்கும். ஏ இவரை பிடிக்காதேன்னு சொல்லியாச்சுன்னா அந்த மாயை ஒன்றும் பண்ணாது. அவர் சொன்னாலொழிய யார் பேச்சுக்கும் அந்த மாயை கட்டுப்படாது. அதனாலதான் பெரியவா சொல்றான், அவரிடத்துல சரணாகதி பண்ணிடுங்கோ, அப்ப இந்த மாயையிலேருந்து தப்பிச்சுடலாம்னு சொல்றான். அந்த மாதிரி மாயா பலத்தினால ஆனந்தமா படுத்திருக்கான், மாயையினாலேயே தானே எழுந்துக்கிறான், ஜெகத் சிருஷ்டி பண்றான், தன்னுடைய நாபியிலே ஒரு கமலத்தை உண்டு பண்றான். நம பங்கஜநாபாய பத்மநாபர். ஆச்சரியமா தன்னுடைய நாபியிலேந்து ஒரு கமலத்தை சிருஷ்டி பண்ணி அந்த கமலத்துல ஒரே ஒரு ஜீவனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். அவரு உள்ளதான் இருந்தார் பாவம் தேவேன்னு. அந்த நாவிக்குள்ளதான் அந்த ஜீவனும் இருந்தது. அந்த ஜீவனுக்கு பிரம்மா பிரம்ம பதவின்னு ஒன்றத்தை கொடுத்து அழகா அதுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து தன்னுடைய நாபி கமலத்தை மேல உட்கார வச்சுட்டான். அந்த குழந்தைய அப்பா அம்மா எல்லாம் மடியில வச்சுப்பாட அந்த மாதிரி சமத்தா அப்படி நாபியில வச்சுட்டான். வச்சிருந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல. அந்த எல்லா பக்கம் சுத்தி சுத்தி பார்த்து நாலு தலை முளைச்சிருந்து நான் யாரு எங்க இருக்கேன் ஒன்றும் புரியல. விசாரிக்கலான்னு பார்த்தா யாரும் கிடையாது. சரி யாரும் அக்கம் பக்கம் எட்டி பார்க்கலாம். எட்டி தாமரையும் எட்டி பார்த்தா ஒரே ஜலப்பிரவாகமா இருக்கு. இவரும் அதே கலர் வேலை கார் கடல் வண்ணன்னு. அதனால ஜலத்து மேல இருக்கோமா ஒரு ஆள் மேல படுத்துட்டு இருக்கோமா ஒன்றும் தெரியல. தாமரை நன்னா தெரியறது. சரி இந்த தாமரை எங்கேயோ ஆரம்பிச்சிருக்குமே அங்க போனா ஏதானும் கிடைக்கிறதான்னு அந்த ஆதி மூலத்தை தேடி இவர் இறங்கினார். இறங்கி 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 போயிட்டே இருக்காரே ஒழிய இதனுடைய ஆதி எங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. எவ்வளவு தூரம் ஆழம் போகிறது. அவரோ இத்தூண்டு பெரிய தாமரையில ஒரு சின்ன வண்டு மாதிரி இருக்கார் பிரம்மா. இந்த தாமரை அவ்வளவு பெருசு. அந்த தாமரை இவர்கிட்ட இருக்குன்னா எங்க தேடிந்து போகிறது. கடைசியில தப்ப தப்பன்னு ஒரு சப்தம், ஏதோ அலை அடிச்ச சப்தம். அந்த சப்தம் ரொம்ப தெய்வீகமா இருந்தது. அந்த தப்ப தப்பன்ற சப்தத்தை திரும்பிய தாமரை மேல உட்காந்து தியானம் பண்ண. அந்த ஒரே ஒரு சப்தம் தான். ஆயிரம் சப்தம் எல்லாம் கிடையாது. தப்ப தப்ப அந்த சப்தத்தையே தப்ப தப்ப அதுதான் தபஸ் அப்படின்னு வந்து தப்ப அப்படின்னா ஆலோசனைன்னு பேர். அந்த சப்தத்தையே நினைச்சு நினைச்சு யார் பேசினா எதுவுமே இந்த சமயத்துல இந்த சப்தம் மட்டும் எங்கேந்து வந்தது. உலகத்துக்கு ஆரம்பமே தபஸ் தான். இந்த தப சப்தம் தான். அதை தியானம் பண்ணி உக்காந்து 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 அதுக்கப்புறமா பகவான் பிரத்யக்ஷமாகற பல 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 பலன்னு சங்க சக்கர கதா பத்மபாணியாக காட்சி, தெய்வீகமான காட்சி. யாருமே பார்க்காதவர் முதல் முதல்ல ஒருத்தனை பார்க்கிறார். அதுவும் ஸ்வயம் பகவான் பிரம்மதேவர் வாழ்க்கையில முதல் முதல்ல பார்த்தது யாருன்னா சுவாமியத்தை. நம்ம எல்லாம் முழிச்சவொடனே யாரையோ பார்க்கணும். பிறந்த உடனே எல்லாரும் முகத்தை கொண்டு வந்து காமிப்போம். அதுலேயே குழந்தை வீல் வீல்னு அழுது. நம்மளை பார்த்தே அழுவுது. ஏன்னா நம்ம முகத்தை அத்தனை சோக ரேகைகள், அவ்வளவு கவலைகள், அவ்வளவு யோசனைகள், ஃப்ரெஷ்ஷாவா இருக்கும். என் காத்தால எழுந்துக்குவோம் பிரசன் நலதனமா யாரா எழுந்துக்கிறோமா. அதுக்குள்ளேயா பொழுது விடிஞ்சுடுத்தும். ஒரு நாள் விடியாம இருக்கும் அப்ப நீங்க போயிட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இன்னும் பொழுதே விடியலன்னா நீங்க அந்த சரீரத்தை விட்டு கிளம்பிட்டேன்னு அர்த்தம். சந்தோஷப்படுங்க. ஆ பொழுது விடுது அப்பா அட உசுரோட இருக்கேன். அதுக்கே முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு உசுரோட இருக்கேன் இந்த உடம்புல இந்த ஊர்ல இதே இதுல நான் பாக்கறேன். பொழுது விடியல அப்படின்னா நாம வேற இடத்துக்கு போயிட்டோம். இந்த சரீரத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதனால பொழுது விடியறதுனா சந்தோஷமா சிரிக்கும். ரைட்டு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனஸ். சுவாமிக்கு அவ்வளோ நம்பிக்கை இன்னைக்காவது நம்ம நல்லது பண்ணுவோமே. இன்னைக்கு முழிச்சதுனால தானே பாகவதத்துக்கு வந்தேன். இன்னைக்கு முழிச்சதுனால தானே பாராயணம் பண்ணேன். இன்னைக்கு முழிச்சதுனால தானே சப்தாகத்தில் உட்காந்து கதை கேட்டுருக்கள். குளிக்கலன்னா இல்லை உங்களை சுற்றி எல்லாரும் உட்காந்து காஃபி குடிச்சுட்டுருப்போம். அவ்வளோதான். வாத்தியாரப்ப வருவா பேக் பண்ணலான்னு காத்துட்டுருப்போம். அவ்வளோதான் நடக்கும். முழிச்சுருந்த ஒரு காரணத்தினாலேயே கார்த்திகேயனுடைய சந்நிதியில ஆச்சரியமா கார்த்திகை மாசத்துல ஒரு சப்தாகம் கேட்கிற ஒரு பாக்கியம். இங்க வந்ததுனால கார்த்திகேயனே அழகா காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டாரு. வரலன்னா உங்களுக்கு வந்து வேற யாராவது குடிச்சுட்டு இருப்போம். அது வித்தியாசம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அதனால பொழுது விடுகிறது அப்படின்னா அந்த ஆனந்தம் ஒரு பரமா பாக்கியம். அதுவே ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாள் பொழுது விடுகிறது அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம். சுவாமியே ஆசைப்பட்டு நம்பிக்கை கொண்டு நம்மாலே வாழ முடியும் நம்மாலே ஜெயிக்க முடியும்னு எழுப்பி விடுறார். அதற்குரியதான சக்தி புத்தி எல்லாம் கொடுக்கிறார். நம்ம தான் நேத்தி விஷயத்தை நினைச்சுண்டு காத்தால ஆரம்பிக்கணும். இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்கும். நேத்தியோட மிச்சம் மீதி எல்லாம் கிடையாது. பழைய பாத்திரத்தை ஒழிச்சு போடுற கதை கணக்கே கிடையாது. இது புதுசு. உலகத்தை என்னைக்குமே புதுசுன்னா அன்னன்னைக்கு நாள் மட்டும்தான். மற்ற எல்லாமே பழசுதான். இன்னைக்கு நாள் திரும்பி வரவே வராது. நாளைக்கு வேறதான். நாளைக்கு வேறதான். ஒவ்வொரு நாளும் விதம் விதம் நவம் நவம் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பகவத் அனுகிரகம்ன்றது நிறைய உண்டு. கொட்டி கிடக்கு. அதுதான் ஜாஸ்தி. நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. பகவத் அனுகிரகத்தை கவனிச்சோம்னா எல்லாம் புரியும். ஆச்சரியம். பிரம்மதேவர் பாதுடா சங்கசக்கர கதாபத்மபாணியாக சுவாமி நிற்கிறார். நீலமேக சாமளனாக பல 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 பலன் ஜொலிக்கிறார். இந்த செந்தாமரை பாதங்கள் அழகான கருணையில திருமேனி, ஆச்சரியமான கால்கள் தங்க தந்தை சலங்கை, அழகான கணுக்கால்கள் முழங்கால்கள் முட்டி, பருத்த தொடை சிற்றடை பட்டு பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்ட திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், நான்கு திருக்கைகள்லையும் சங்கம் சக்கரம் கதா பத்மம், கழுத்துல ஜோரா பலவிதமான மாலைகள், கௌஸ்துபமணி, வக்ஷஸ்தலத்துல தாயார், அழகான கருஞ்சங்கு கழுத்து, தாயார் பகவானுடையதான் அப்படியும் இருக்கான், அண்ணா கருஞ்சங்கு கழுத்து, செங்கனிவாய், முத்துப்பற்கள், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருள்சுருளான கேசம், காதல மகர குண்டலம், தலையில கிரீடம், தேஜோமயமா ஜொலிக்கிறார் சுவாமி. பார்க்கணும், பகவானே எனக்கு இந்த காட்சியை கொடுன்னு பிரார்த்திச்சுட்டேன்னா நிச்சயமா இந்த ரூபத்தை பார்க்கணும். ஏன்னா அது புராண ரூபம், வேத இதிகாசங்கள் எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப வர்ணிக்கக்கூடிய ஒரே ரூப வர்ணனை இது ஒண்ணுதான். ஆதியிலேருந்து ரிக்வேதத்திலேருந்து பார்த்தேன்னா பாகவதம் வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கிற ஒரே புராண ரூபம் இது ஒண்ணுதான், சங்கசக்கர கதாபத்மபாணி ரூபம். பிரம்மதேவன் அப்படியே கைகூப்பிண்டு சந்து போய் பார்க்கிறார் சுவாமியை, ஆச்சரியமா இருக்கார், பல 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 பலன் ஜொலிக்கிறார், அசந்து போயிட்டார் பிரம்மதேவர். என்ன அழகா இருக்கார், வெச்ச கண்டு வாங்கலையா, தோள் கண்டார், தோளே கண்டார், தொழுகள் கமல அன்ன தாள் கண்டார், தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மத்தேன்னு ராமன வர்ணிக்கிறார் கம்பன். அந்த மாதிரி பல 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 பலன்னு சுவாமி தியானம் தானே. பாகவதத்தினுடைய பிரயோஜனம் என்ன, திரும்ப திரும்ப பார்த்தேன்னா பகவானுடைய ரூப லாவண்ய வர்ணனை ஜாஸ்தி உண்டு பாகவதத்தில். திரும்ப திரும்ப துருவ சரித்திரம் எங்க வேணா பாருங்க, திரும்பி திரும்பி சங்கசக்கர கதாபத்மபாணி கருடாரூடரா வர்றது, நிறைய வந்துட்டே இருக்கும். சுவாமியுடைய ரூப வர்ணனை தான், நரசிம்மமூர்த்தியா இருக்கட்டும், மத்தியமூர்த்தியா இருக்கட்டும், வராகமூர்த்தியா இருக்கட்டும், கிருஷ்ணனோ ராமனோ, இந்த ரூப வர்ணனை. ஏன்னா ரூபத்திலே தான் நம்ம அத்தனை பேரும் மயங்கர். பகவத் ரூப வர்ணனையை படிக்க படிக்க கேட்க கேட்க அப்படியே மனசுக்குள்ள நிற்கும். சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்துக்கு வந்தா ரூப வர்ணனை, நாரதர் பகவானுடைய 16108 பத்னிகளோட வாழறத பார்த்தா ரூப வர்ணனை, பிரம்மதேவர் கண்ணன் என்ன பண்றான் பார்க்க வந்தா கிருஷ்ணனுடைய ரூப லாவண்ய வர்ணனை, மாடு மேய்க்க போறது ரூப லாவண்ய வர்ணனை, அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹதிதம் மதுரம், ஹதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம், எல்லாம் மதுரமா இருக்கு. அந்த மாதிரி அந்த மதுரமான ரூபத்தை பிரம்மதேவர் பார்க்கணும், பிரார்த்திச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமா காட்சி கிடைக்கும். அவ்வளவு அழகான ஒரு ரூபம், நன்னா அப்படி பார்க்கிறார், பாதாதி கேசம், கேசாதி பாதம், அவ்வளவு அழகா ஆனந்தமா அனுபவிக்கிறார் பகவான். திருமுக மண்டலத்தில் அவ்வளவு அழகா வாய் திறந்து பேசுறார், அவர் கேட்கிற முதல் சப்தமே பகவானுடைய சப்தம். வாழ்க்கையில் எவ்வளவு சப்தம் காதல விழறது, கிருஷ்ண சப்தம் காதல விழறது, கிருஷ்ணா பேசுப்பா, நீ பேசுறத நான் கேட்கணும், எனக்கு உன்னுடைய குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா தானாகவே இந்த குரல் கேட்கும், மதுரமயமான குரல். அது குருவாயூரப்பன் அவ்வளவு அழகா பேசுவான், பாண்டுரங்கன் இன்னொரு விதமா பேசுவான், ரங்கநாதன் இன்னொரு விதமா பேசுவான், திருப்பதி பெருமாள் இன்னொரு விதமாக பேசுவார், உடுப்பி கிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சம் பேசும், அது கேட்கணும் ஆயுசில், எனக்கு பகவானுடைய துவனி கேட்கணும், மதுர துவனி அதை கேட்கணும், பிரார்த்திச்சுண்டா கிடைக்கும். பாகவதமே பாருங்க, எல்லாம் பிரார்த்தனை தான், கிருஷ்ணான் பிரார்த்தனை பண்ண 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 அவன் பேசுறத கேட்க முடியும். மிதுரர் கேட்கிறாரோன்னு, கோபிகைகள் கேட்கிறாரோன்னு, எத்தனை மகாத்மாக்கள் பகவானோட பேசுற கலியுகத்திலேயே, திருக்கட்சி நம்பிகள்லாம் காஞ்சி வரதராஜனிடத்துல பேசினார் காண கிடைக்கிறது, பாண்டுரங்கனிடத்திலே சந்துக்காராம், நாமதேவர், கோரா கும்பர், சக்குபாய், ஜனாபாய், காணோ பாத்ரா, வாழ்லாம் பண்டரிநாதனோட பேசியிருக்கான சரித்திரத்துல காண கிடைக்கிறது. எத்தனையோ மகாத்மாக்கள் இன்னைக்கும் பேசிட்டுதான் இருக்க. அப்ப சுவாமியோட பேசணும்ன்ற ஒரு ஆசை. பிரம்மதேவர் கைகூப்பின்றார், பகவான் அழகா பேசுறான், நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்லி பகவான் வேதத்தையும் கொடுக்கிறாராம் பிரம்மதேவருக்கு. வேதோபதேசம் பண்ணி வேதத்தையும் ஒப்படைச்சு இந்த வேதத்தை அஸ்திவாரமாக கொண்டு சிருஷ்டி பண்ணு அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் சிருஷ்டி பண்ணும்பொழுது நான் எப்படி சிருஷ்டி பண்ண எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லையே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கார் பிரம்மாவா. ஏன்னா யார் வேணா பிரம்மாவாகலாம், அது ஒரு போஸ்ட் தான். நீங்க ஆசைப்பட்டாலும் நீங்க கூட பிரம்மாவாகலாம். ஆனா இரண்யாசன் இரண்யகசன் இவாளையே சிருஷ்டிக்கணும், அது மட்டும் ஞாபகம். எல்லா நல்லவா எல்லா கெட்டவா உங்களுக்கு எதெல்லாம் பார்த்து அறிவிருப்பா இருக்கோ, பாம்பு கரப்பாம்பு பூச்சி கம்பளி பூச்சி அட்டை பூச்சி என்னெல்லாம் உண்டோ எல்லா அறிவிருப்பான ஜந்துக்கள் நம்மளுக்கு அறிவிருப்பு அவ்வளவுதான். ஆனா அதோட ஜோடி கதை என்னமோ அழகாத்தான் இருக்கு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு பார்த்தா அப்பா என்ன அழகு மன்மதன் ரவின்றோம், அவாவாளுக்கு அடுத்தவா பார்த்தா எப்படிதான் இவா ரெண்டு பேர் ஜோடியோ பார்த்தாலே சகிக்கலன்னு நமக்கு ரொம்ப கவலை. என்ன தெரியுமா, இவா ரெண்டு இவ்வளோ அழகா இருக்கா அழகா இல்லையா, இவா ரெண்டு பேர் எப்படி ஜோடியா இருக்கு உங்களுக்கு தேவையா, அது ரெண்டு ஏதோ ஓடிட்டு போயிட்டு இருக்கு நமக்கு என்ன போச்சு, அதோட பிராரம்ப கர்மா போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் தேவையில்லாம தான் மனசை போட்டு அலங்கிக்கணும். ஏதோ அதுக்கு இதை பிடிச்சிருக்கு, இதுக்கு அதை பிடிச்சிருக்கு, ஏதோ ஓடிட்டு போகிற முற்றுவோம் அவ்வளவுதான். இது என்னத்துக்கு இதெல்லாம் போய் ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி எதுல பண்ணோம்னா பாகவதத்துல பண்ணும் பகவத் விஷயத்திலே பண்ணும் அதுக்காக சொல்லணும். அப்ப எல்லாத்தையும் சிருஷ்டிக்கணும், ஆனா எந்த பாதிப்பும் இல்லாம ஐயோ நான் போய் இரண்யாட்சன் சிருஷ்டிச்சுட்டேனே அப்படின்னு துக்கப்படப்படாது. போயும் போய் இந்த பாம்பெல்லாம் சிருஷ்டிக்க தொலைய வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லப்படாது. ஆஹா நான் தான் தத்தாத்திரையை சிருஷ்டிச்சேன், நான் தான் இவளை சிருஷ்டிச்சேன் ரம்பாமேனகா அப்படியும் கிடையாது. எல்லாத்தையும் பகவான் நடத்தலான்ற ஒரு பாவம். பிரம்மதேவர் கேட்டுட்டார், பிரபோ நீ சிருஷ்டிக்க சொல்றா எப்படி சிருஷ்டிப்பேன், சிருஷ்டிக்க சிருஷ்டிக்க அம்மா வந்துருந்தா கவலையே படாத, அகமேவா சமேவாகிரே நான் பச்சாதகம் எதே தச்சயோ அவசிஷ்யே தசோஸ்மியகம் அப்படின்னு சதுஸ்லோகி பாகவதம். இந்த நாலு ஸ்லோகம் தான் 18,000 ஸ்லோகமா விரும்பி, இந்த நாளே நாலு ஸ்லோகம். என்னடா நாலு ஸ்லோகம்னா எல்லாம் நான் தான் ஆதி மூலம். கஜேந்திரன் எல்லாம் பிடிச்ச ஆதி மூலமேனு கத்துறா பாருங்கோ, அந்த ஆதி மூலம் தான் இத்தனைக்கும் காரணம். ஆதி காரண வஸ்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, இதத்தான் வள்ளலா இருந்துச்சா, பெரிய அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, இதுல இருந்துதான் இவ்வளவு வெரைட்டிஸ் வந்திருக்கு. அதனால பகவான் சொல்லிட்டான், எல்லாத்தையும் நான் தான் சிருஷ்டிக்கிறேன், உனக்குள்ளேந்து அதை பண்றவன் நான் தான். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, பிரம்மதேவர் நன்னா புரிஞ்சுட்டார், நான் பண்ணலே ஹரி பண்றான். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, அகம் கர்த்தா நான் பண்ணது ஹரி பண்றான். அப்ப மனசுல பாரம் இருக்காது. வாசிச்சுடுறான் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் வாசிக்கல ஹரி என்னை பாகவதம் வாசிக்க வச்சான். நான் கரெக்டா பாகவதம் நடந்தா எல்லா இடத்துக்கும் போயிடுவேன் அப்படின்னா வம்புதான். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, ஹரி ஏழு நாளும் பாகவத அட்டன் பண்ண வச்சுடு அப்படின்னா ஹரி ரைட் என் பொறுப்பு. நாகம் கர்த்தா சொல்லிட்டா ஹரி கர்த்தான்னு சொல்லிட்டா பெருமாளுக்கு ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி, பொறுப்பு ஒப்படைச்சுட்டு ஐயோ என் பேரை நான் காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஏழு நாள் என்னெல்லாமோ மாஸ்டர் பிளான் பண்ணி நம்ம சப்தாகத்துக்கு கழிச்சுன்னு வந்துடுவோம். ஆனால் அவர் தான் மாஸ்டர், மாஸ்டர் மட்டும்தான் மாஸ்டர் பிளான் பண்ண முடியும். நம்மெல்லாம் பண்ணால் ஏடா கூட மாஸ்தான் இருக்கும், நம்மெல்லாம் மாஸ்டர். சின்ன குழந்தைகள்லாம் மாஸ்டர்னு வா, நம்மெல்லாம் சின்ன குழந்தை தான், பகவான் தான் மாஸ்டர் பெரியவன். அப்போ பகவான் இடத்துல ஒப்படைக்கிறோம், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. பாகவதன் ஆரம்பமே இதுதான், எதுவும் நீ பண்ணல உள்ளிருந்து சுவாமி பண்றார். இது நன்னா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் காத்தால எழுந்துக்கிறேன்னா எழுப்புறது பகவான், ராத்திரி தூங்குறேன்னா தூங்க வைக்கிறது பகவான், அழகா தூண்டான் தப்பு பண்றோம் பண்ணாதே அப்படின்னு சொல்றது பகவான், அவ்வளவு அழகா வழி காட்டான். ஆனா ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கான், அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோம், அனலைஸ் பண்ணி இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணிக்கணும். பிரம்மதேவருக்கு பகவான் புரிய வச்சுட்டான், நான் பண்றேன்பா உனக்குள்ளேந்து பண்ற, உன்னை வச்சுட்டு நான் பண்றேன். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, ஏதோ ஒன்று திருப்புறோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டெக்னீஷியன் இருக்கான், ஒரு மெக்கானிக் இருக்கான், அவன் ஏதோ வண்டி ரிப்பேராக இருக்கு, அவன் ரிப்பேர் பண்ணுறான். ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு உடனே அப்படி இந்த டூல்ஸ் எல்லாம் கீழே வைக்கிறேன். உடனே டூல்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன், நான் போய் அந்த நெட்டை அப்படி முடிக்கினேனா, அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணேனா, அதனால தான் வண்டி ஓடிச்சு. இது தானாக போய் பண்ண முடியாது. இதை எடுத்து இவ்வளோ டைட் பண்ணணும்னு இவன் பண்ணாலொழிய, பேனா இருக்கு, பேனாக்கு எழுத முடியும், ஆனால் தன்னைத்தானே எழுத முடியாது. ஒருத்தர் பிடிச்சி எழுதினாதான அந்த எழுத்து வரும். அதே பேனா குழந்தைகிட்ட குடும்பம் இருக்கும், நன்னா எப்படி இருக்கும்னா பேப்பர் கிழிக்கிற மாதிரி கிழக்கும், கோடு போட்டு கோடு போட்டு 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 கதை கடைசியில் ஒரு சித்தில பேனாவோட நிப்பே உடஞ்சிடும், இல்லை மூக்கே உடஞ்சிடும். அதே எழுத்து வர்றது அப்படின்னா அது எழுதுறவா தானே காரணம். அப்ப இவன்தான் காரண வஸ்து. இதெல்லாம் வெறும் உபகாரம் பண்றது, அவ்வளவுதான். அது போல நாம் அத்தனை பேரும் பகவானுடைய டூல், அவ்வளவுதான், உபகரணங்கள், பகவானுடைய உபகரணங்கள். அவன் நம்மள வச்சுண்டு எல்லாத்தையும் நடத்துறான். இப்ப மைக் இருக்கு, பேசினா தானே சப்தம் வரும். அண்ணா மைக்கை கொண்டு வச்சுட்டோம், அந்த நிசப்தமான ஒரு இடம் ஏதான சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா? ஒன்றும் பண்ணாது. யாராவது ஏதோ ஒரு சப்தம், எந்த ஒரு சப்தம் வந்து அந்த சப்தத்தை விருத்தி பண்ணி கொடுக்கும், அவ்வளோதானே. அதுபோல நம்ம கொண்டு பகவான் தன் காரியத்தை பண்ணுறான், நாம பண்ணலை. அகம்பாவத்தை விட்டுட்டோம்னாலே போதும், அகமொழித்து விட்டுடணும். பகவான் சொல்றான், நான் பண்றேன்பா, நீ வெறுமை என்ன தியானம் பண்ணு. வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ சிருஷ்டி பண்ணு, என்ன தியானம் பண்ணிட்டு பண்ணு. கர்மன் ஏவ அதிகாரத்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூ மா தே சங்கோத்வ கர்மணி. பகவத்கீதையும் பாகவதம் சேர்த்து சொல்லிட்டு போயிடும். பகவான் சொன்னா கர்மாவை செய்யறதுக்கு தான் உனக்கு அதிகாரம் உண்டு, பலனை பத்தி கவலைப்படாதே, அது என்னுடைய பாடு. இப்ப பாகவத்துக்கு வர இந்த அத்தியாயம் நான் வாசிப்பேன் சங்கல்பம் பண்ணிட்டு யாரா வந்துருக்கோ பாக்கலாம், சத்தியமா நடக்காது. அன்னைக்கு கிருஷ்ணன் நீங்க எந்த அத்தியாயம் வாசிக்கிறானு சங்கல்பிக்கிறானோ அந்த அத்தியாயம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீ என்ன வேணா பிளான் பண்ண, எனக்கு கோபிகா கீதம் வாசிக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ எப்படியாவது வா கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிடும்னு நினைப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து ஆட்டோ கிடைக்காது, இல்லாட்டி சப்தாகத்துக்கு வாசல ரொம்ப வேண்டப்பட்டவன் சௌக்கியமா ரொம்ப நாள் ஆசையை பார்த்து ஏன் வரவே இல்லை, வெட்டி கதையெல்லாம் போய் வரது பாகவத்து. பிராரத்தம் வாசல் வரைக்கும் நிற்கும், எல்லாம் அனுகூல சத்ருக்கள். அதுக்குள்ள யாரோ ஆரம்பிச்சுடாச்சே, எதி தேதிகம் ஐயோ போச்சே. அதான் இந்த கை கெட்டது வாய் கெட்டாதது போல, அதே கிருஷ்ணா எனக்கு தெரியாதுடா எந்த அத்தியாயம் நான் வாசிச்சா உனக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்லனா, எந்த அத்தியாயம் வாசித்தாலும் குஷி தான். பாகவதம் 18,000 கிருஷ்ணஸ்வரூபம் தானே, வாசிக்கவே தெரியாம ஒரு காலத்துல இருந்தோம், இன்னைக்கு வாசிக்கிற நிலைமையில கண்ணன் கொண்டு வந்து வச்சிருக்கான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காலத்துல பாகவதம்னா என்னன்னே தெரியாது, இந்த புஸ்தகமே பார்த்தது கிடையாது. பாகவதம் அப்படின்னா என்ன, இல்லை கிளாஸ் நடக்கிறது வாயே, எங்கிட்ட புஸ்தகம்லாம் இல்லை, கிரீன் டேடிக்கல போ கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்து, அது சின்ன லெட்டரா பெரிய லெட்டரானு சொல்லி கொடுத்து, பெருசு பெருசாக குண்டு குண்டா இருக்கும், நன்னா வாசிக்கலாம். அவன் இன்ட்ரொடக்ஷன் அவ்வளோ கொடுத்து ஒரு 200 ரூபா 300 ரூபா அவங்க என்ன வில தெரியாது சொல்கிறேன். அது மலையாள பாகவதம், சம்ஸ்கிருத பாகவதம், தமிழ் பாகவதம், முதல்ல புக்கை வாங்கி அப்புறம் கண்ணில் ஊற்றி முதல்ல அட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ஆகிடும் வச்சுக்கோங்க, பீதகவாடை உடை தாழ ஒரு பக்கம் அட்டை கீழே போகும், இன்னும் பக்கம் பேப்பர் தனியாக போகும், அது கிருஷ்ணஸ்வரூபம் ஆகிடும் பாகவதம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாகவதம் வாசிக்க 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 அதுக்கப்புறம் இவ்வளோ பக்குவப்பட்டிருக்கோம், நாம பக்குவப்படலை, ஹரி தன் கிருபையினாலே இழுத்து பிடிச்சு பாகவதத்தை திணிச்சு நமக்கு இவ்வளவு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தான் பண்ணுவோம், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. அப்போ பாகவதம் எந்த விஷயமா இருந்தாலும் கிருஷ்ண கிருபை, எல்லாத்துக்கும் ஆதி அவன்தான். அப்போ ஏதாவது ஒரு பிராரப்தம் இருந்தா கூட கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னா அதை மாற்றி விட்டுடுவான். பிரம்மதேவர் அதை நன்னா புரிஞ்சுட்டார், அழகா சிருஷ்டி பண்றார், ஆச்சரியமா சிருஷ்டி பண்றார், ஜோரா இதெல்லாம் வர்ணிக்கிறார் பரிஷத் மகாராஜனுக்கு அதி விசேஷமா பிரம்மதேவர். பரிஷத்து கேட்கிறாங்க, கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்க அதை பத்தி அப்படின்னு. அப்ப அழகா சுகபிரம்மம் சொல்றார், இதே தாண்டா புத்திரர் கேட்டார், மைத்ரேயர் இடத்துல புத்திரர் கேட்டார், அதை நான் உனக்கு சொல்றேன். அதான் பாகவதம், எல்லாரும் நான் சொல்றேன்னு சொல்ல மாட்டான், அவா அவளுக்கு சொன்னா அதை நான் உனக்கு சொல்றேன். அதாவது நீ எவ்வளவுதான் புதுசா கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை ஏற்கனவே யாரோ ஒருத்தர் கேட்டு வச்சாச்சு, அதுக்கான பதிலதான் பெரியவா சொல்ல. அதான் பாகவதனுடைய பெரிய பலம். ஒரு மகாத்மா சொல்லுவார், நான் புதுசா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லவே மாட்டார். அவா சொல்லியிருக்கா, இதே கேள்வியை அவர் கேட்டார், அவருக்கு அவர் பதில் சொன்னா அந்த பதில நான் சொல்றேன். மகாத்மாக்களுக்குள்ள பொறாம கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல பெரியவாள சேவிக்க, மகாபெரிவாள சேவிக்க சில பேர் வருவா. மகாபெரிவா சொல்லுவா, நீ திருவண்ணாமலை போய் ரமண மகிழ்ச்சியை செய்தின்னு சொல்லுவார். சமயத்துல ராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் மிஸ்ரீ சுவாமியா பெக்கர், இவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ எம் எ பெக்கர், மை ஃபாதர் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். மை ஃபாதர் யாரான பகவான், ஜெகத் பிதா. ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுவார், மை ஃபாதர் ஐ எம் எ பெக்கர் ஐ டோன்ட் நோ எனி திங், இவ்வளவுதான். திரும்ப திரும்ப இந்த பெக்கர் ஒன்றும் தெரியாது, எல்லாம் பகவான் பார்க்க. பல சந்தர்ப்பங்கள் அவரை சேவிக்க ஒரு அவசரம், நீ மகாபிரிவாளை பார்க்க போ, உன்னோட ஆள் நான் இல்லை, அங்கே போ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லு, அங்கே போ அப்படின்னு. ஆனால் யார் யாருக்கு எங்கே சித்தியாகுன்னு அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி சுகபிரம்ம மகரிஷி, நான் சொல்கிறேன்டா எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லலை. அவர் எப்பேற்பட்ட வம்சம், வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே, அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்த சுகபிரம்ம மகரிஷி, வசிஷ்டர் சக்தி பராசரர் வேதவியாசர், இந்த வம்சத்தில் வந்த ஒரு சுகபிரம்ம மகரிஷி, வம்சமே அவ்வளோ வசதி. ஆனால் நான் சொன்னேன்னு சொல்கிறது இல்லையா, தெரியவா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரா, மைத்ரேயர் சொல்லி வச்சிருக்காரா, அவர் சொன்னதை நான் உனக்கு சொல்றேன். அது ஒரு அட்வான்டேஜ் உனக்கு. பாகவதத்தில் யார் யாரோ எங்கெங்கயோ பேசினதெல்லாம் பாகவதத்தில் அங்கங்கே கொண்டு வந்து சொல்லிடுவா, இவா சொன்னா அவா சொன்னது நமக்கு தெரியாது. இந்த சுகபிரம்மம் சரிப்பா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இந்த விதுர மைத்ரேய சம்வாதம்ன்ற ஒரு ரகசியமே நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ விதுர மைத்ரேய சம்வாதம்னு பரிசுத்தம் பிடிச்சிட்டோம், விதுரர் எங்கே மைத்ரேயரை பார்த்தார், அவர் பரிசுத்த சம்மதிக்கணும். அவன் அப்பப்போ ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்கோ, அதில் தான் பாகவத் அங்கங்கே ஒரு ட்விஸ்ட்டும் டேர்னிங்கும் வருது. அவன் கேள்வியே கேட்கலன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் பாகவத ராமாயணம் மாதிரி. ராமாயணம் ஆரம்பத்திலேருந்து வால்மீகி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பார், அவரே தான் எல்லாம் திருப்பி 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 பேசிகிட்டு இருப்பார். கூட பக்கத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் கிடையாது. பாகவதத்தில் டக்கு டக்குன்னு சீன் மாறிடும், சுகபிரம்மம் சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னு பார்த்தோம்னா டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல மைத்ரேயர் உட்கார்ந்துட்டு இருப்பார், பரிசுத்தி கேட்குறானேன்னு பார்த்தா அந்த இடத்துல விதுரர் உட்காந்துருப்பார். ஆஹா இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா சூத பௌராணியர் உட்காந்துருப்பார், சோனகாதி உட்காந்துருப்பார், அப்படியே மாறிண்டே இருக்கும் சீன். ஆனால் விஷயம் என்னமோ ஒன்று தான். அந்த மாதிரி மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னாரா குழந்தை அப்படின்னுட்டார். அவன் பிடிச்சுட்டான், விதுரர் எங்கே மைத்ரேயரை பார்த்தா சுகபிரம்மம் சிரிக்கிறேன்னா பரிசுத்துக்கு அத்தனை ஆசையம். அத்தனா விசேஷமாக பாகவதாளுடைய சரித்திரங்களை கேட்கறது அவனுக்கு ஒரு ருச்சி. ஏற்கனவே நிறைய கேட்டிருக்கான், கேட்காதது ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லா கதையுமே குந்தி தேவி திரௌபதி தேவி அர்ஜுனன் யுதிஷ்டன் எல்லாரும் சொல்லியிருக்கான். ஆனாலும் ஒரு ஆச்சாரியன் மூலமாக கேட்கும் பொழுது அந்த வர்ஷனே வேறு தான், அவன் சொல்லக்கூடிய முறை வேறு தான். அதுவும் வித்துரு பேர்பட்ட நம்ம பாகவதோத்தம ராஜர் அந்த குரு வம்சத்தில் ஜோரான ஒருத்தர் வித்துர மகாத்மா, வேலைக்காரியனுடைய பிள்ளைதான், ஆனால் கிருஷ்ண பக்தர். அதுதானே வசத்தி, நிறைய வேலைக்காரர்களோட பிள்ளைதான் பாகவத்துக்கு அஸ்திவாரமே நாரதர் விதுரர் இவாழ்லாம் தான். அழகா பரிசுத்தி கேட்டுட்டான், விதுரர் எங்கேந்து மைத்ரேயரை பார்த்தா, அப்போ உடனேயே விதுரர் விஷயத்தை சொல்றார். துரியோதன ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப அவமானப்படுத்திட்டான், விதுரர் பார்த்தார் இப்படிப்பட்டவன் கிட்ட நான் போய் ஏன் இருக்கணும், எனக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு வைராக்கியத்தோட தன்னுடைய வில் அம்பு ரெண்டையும் ஓரத்தில் வச்சுட்டு மகாபாரத யுத்தத்தில் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு கிளம்பிட்டான். யாராலையும் தடுக்க முடியல, பீஷ்மர் கூட கட்டுப்பட்டுட்டார். யுத்தம் பண்ணணும் அஸ்தினாபுரம்னு புத்திரர் மாதிரி எப்பொழுதும் எதை வேணா விட்டுட்டு போறது ரெடியா இருக்கு, வச்சுட்டு போயிட்டே இருக்கு. பீஷ்மர் மாதிரி மாட்டிக்கப்படாது, பீஷ்மர் வசதி சந்தேகம் கிடையாது. ஆனால் புத்திரர் மகாசமத்து தைரியமாக வில்லையும் அம்பையும் வாசலில் வச்சுட்டா மகாபாரத யுத்தத்தில் நான் இல்லை நில்லுன்னு திருதராஷ்டிரனால் சொல்ல முடியலை, சண்டை போட்டுத்தான் ஆகணும், துரியோதன நிர்பந்திக்க முடியலை, கிளம்பி போயிட்டார். கிளம்பினார் க்ஷேத்ராடனம், பாரத தேசம் முழுக்க க்ஷேத்ராடனம். க்ஷேத்ராடனம் போனோம்னா விதுர மாதிரி போகணும், எப்போ வருவாருன்னு தெரியாது, வருவாரான்னே தெரியாது. இன்னைக்கா சேத்ராடம்னா என்னைக்கு ரிட்டர்ன் அப்படின்னு தான் கேட்பான். என்னைக்கு போறோன்றதை விட என்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறோம், எத்தனை நாள் ட்ரிப்பு, எத்தனை நாள் ட்ரிப்பே கேட்கப்படாது, போகணும் அவ்வளவுதான், முடிஞ்சா வரணும், வரவே படாது, அதான் உத்தமம். இப்ப நமக்கும் சந்தோஷம், அடுத்த வாழ்க்கும் சந்தோஷம், வந்துட்டோம்னா வந்துட்டாளு அப்படின்னு வேற மாதிரி நீங்க நேர பார்க்கும்போது நீங்க இல்லாம வீடு வீடாவே இல்லைங்க, அர்த்தம் பல அர்த்தம் முன்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லதான் அர்த்தம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அழகா கிளம்பியாச்சு கஷேத்ராடனம், பாரத தேசம் முழுக்க பத்ரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இடம் விடாம நல்ல ஒரு லீவ் கிடைச்சது. லாங் இந்த எல்டிசி போடுறான்னு சொல்லுவா தெரியுமா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்டிசி போட்டு நல்ல லாங் லீவ், ஃபர்ஸ்ட் கிளாஸா சுத்திட்டு வந்தேங்களா இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நாளா லீவ் போட முடியவே இல்லை, திருதராசனோட உழைச்சு 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 லீவே கிடைக்கல, பெரிய ஒரு லாங் லீவ் கிடைச்சது. அழகா விட்டார், கிளம்பிட்டார் ஜாமுன்னு கஷேத்ராடம், புத்திரன்னு யாருக்கும் தெரியாதபடி தாடி வீசி எல்லாம் வச்சிருந்து அஸ்தினாபுரத்தினுடைய மகாமந்திரின்ற அடையாளமே இல்லை. ஏன்னா மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டார். நிறைய பேர் ரிட்டையர் ஆயிடுவா, ரிட்டையர் ஆனா கூட இந்த ஆபீஸ் பந்தா விட்டு தொலைக்காது, இந்த ஆபீஸ்ல மேனேஜர், சில பேர் வீட்லயும் மேனேஜரா இருப்பா, நம்ம அப்பப்ப ஞாபகப்படுத்தும், ரிட்டையர் ஆயாச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க எங்க ஆபீஸ்ல எனக்கு மரியாதை, இப்ப போய் பாருங்கள ஒருத்தர் ஷீட்டு கூட மாட்டான், பியூன் கூட குட் மார்னிங் சொல்ல மாட்டான், அப்போ தலையெழுத்து போஸ்ட்டு அவ்வளோதான். அதனால தான் எல்லாத்துலேயும் ஒரு அபிமானம், எங்கள் ஆஃபீஸு எங்கள் ஆஃபீஸு, உங்களால் பிரயோஜனம் இல்லையேன் தானே, ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவேன், சாலரி எல்லாம் போத்தி அப்பா சாமி போயிட்டு வா, இனிமே ஒன்னால் எனக்கு ஒரு சல்லி காசு பிரயோஜனில் போய் தொலை, டிப்ளமேட்டிக்காக துரத்திருக்கான், ரொம்ப டீசெண்டாக துரத்திருக்கான், எங்கள் ஆஃபீஸு எங்கள் ஆஃபீஸு எங்கள் ஆஃபீஸு என்னத்தை ஆஃபீஸு. ரொம்ப அழகாக அப்துல் கலாம் சொன்னார், லவ் யுவர் ஜாப், டோன்ட் லவ் யுவர் கம்பெனின்னு. வேலையை நேசி உன்னுடைய ஆபீஸை நேசிக்கா, நேசிக்காதனா அதை பட்டுதல் வச்சுக்காத, எப்போ வேணால் தூக்கி அடிச்சிடுவான், அவனுக்கு பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே, அவளுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா வெளில அடிச்சிடுவான். இது ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், இவ்வளோதான் யதார்த்தம். எல்லாத்தையும் விட்டார், மகாமந்திரின்ற நினைப்பையும் விட்டார், இதோட எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் மகாமந்திரி இல்லை, இனிமேல் யுத்தம் பண்ண போகிறது. அப்புறம் அஸ்தினாபுரத்தை பற்றி கவலை என்ன, மகாபாரத யுத்தத்தை பற்றி கவலை என்ன, துரியோதனன் ஜெயிச்சான்னு தர்மன் ஜெயிச்சான்னு சொல்லுவா இல்லையா, ராம ஆண்டான்னு ராவண ஆண்டான்னு, எனக்கு என்ன போச்சு, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த ஒரு மனோபாவம் நம்மளால் அப்படி இருக்க முடியறது இல்லை, இனிமேல் எனக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லை, முகத்தில் முழிக்க மாட்டேனும், ஆனால் அப்பப்போ அவளை நினச்சா பொறுத்து அப்படியே பொத்துண்டு வருது. ஏன் நினைக்கிறே சம்மந்தம் இல்லையான்னு சொல்லியா சொன்னோம், அப்புறம் எங்கேருந்து பொத்துண்டு வருது, அப்போ பொத்துண்டு வருதுன்னா சம்மந்தம் இருந்தால் தானே வரும், மனசுலேயே எடுக்கணும், மனசுலேருந்து. இது வெறும் வார்த்தைகள்னால சொல்லி பிரயோஜனமே இல்லை. புத்திரர் அப்படியே அழகா வில்லு அந்த வைக்கும் பொழுதும் தான் ஆனந்தமா அஸ்தினாபுரத்தினுடைய மகாமந்திரின்ற அந்த மனசையும் இறக்கி வச்சுட்டார், இனிமேல் எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த ட்ரெயினை விட்டு இறங்கும் போது எனக்கும் இந்த பரத்துக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லைன்னு இறங்குறது பாருங்க, அந்த மாதிரி அதோட விட்டுறணும். அப்பாடா இந்த பரத் இவ்வளவு நேரம் வரைக்கும் எனக்கு என் ஜங்ஷன் வரப்போறது, இப்போ ஜங்ஷன் வரப்போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் மூட்டை முடிச்ச கட்டின்ட்டு எதாவது விட்டுருக்கோமான்னு பார்த்துட்டு உடனே கேட் அந்த கதவு பக்கத்தில் வந்து நின்றுடுவோம், அப்பயே பரத்தை விட்டுடுவோம். ஜங்ஷன் வந்து இறங்குற வேலையே கிடையாது, முன்னாடியே எல்லாம் எடுத்துக்கொண்டு முதல்ல இறங்கிடணும், ட்ரெயின் வந்தோன்னே முதல்ல நம்ம தான் ஏறணும், ட்ரெயின்னா முதல்ல நம்ம தான் இறங்கணும், ட்ரெயினை முதல்ல நம்ம தான் சாமான் வைக்கணும், எல்லாத்தையும் முதல்ல 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 சில விஷயங்களை மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். வயசான பிறகு அந்த டக்கு டக்கு விடுறோம் பாருவோம், அந்த மனசை விட நம்ம அப்படி விட்டுட்டார் விட்டுற அழகா கஷேத்ராடனம் எல்லாம் போறார். இப்படி கஷேத்ராடனம் போறவர் பிருந்தாவனம் பக்கம் வர, ஜெய் போலோ பிருந்தாவன் தாமகி. இந்த பிருந்தாவனத்துல யமுனா நதி தீரத்துல உத்தவரை பார்த்துட்டார், ஜெய் போலோ உத்தவ மகராஜுக்கு, தேவேர் உட்கார்ந்து இருக்கார் உத்தவர், அப்படியே கிருஷ்ண ஸ்வரூபன், அப்படியே அமைதியா தியானத்துல மக்னமாயி கிடக்கிற. நிஜமாவே உத்தவரை பார்க்கணும்னா பத்ரி தான் போகணும், ஏன்னா உற்சவ மூர்த்தி உத்தவர் தான். உத்தவர் உட்கார்ந்துருக்கார், உத்தவரை பார்த்தோன்னே ஒரு குஷி புத்திரருக்கு, துள்ளி குதிச்சு ஓடி வரார், ஆ உத்தவரை பார்த்துடேன், கிருஷ்ண சகா கிருஷ்ண பக்தன், இவ்வளவு நாள் யார்கிட்டையும் பேசவே இல்லை புத்திரர், பைத்திய மாதிரி அவர் பாட்டுக்கு போவார், எல்லா கோவில்லையும் சேவிப்பார், அப்படியே வந்துடுவார், எந்த இடத்துலையும் ஒருத்தர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. இவருக்கு உத்தவரை பற்றி நன்னா தெரியும், கிருஷ்ண பக்தர்னு தெரியும், அதனால அவரிடத்துல பேசலான்னு ஓடி வந்து உத்தவரை பார்த்து உத்தவா அப்படின்னு உத்தவரை பார்த்தோன்னே உத்தவருக்கு ஒரு சமாதானம், அப்பாடா ஏன்னா உள்ளுக்கு அப்படியே பொறுமின்னு இருக்கா. கண்ணன் வேற கிளம்பி போயிட்டான். நீ எப்படி ஏதோ மனத்தை தேய்ச்சிட்டு இப்படியே வந்துட்டான். துவாரகை நடந்து பகவான் அந்த பக்கம் மோட்சம், சரஸ்வதி நதி தீரம் துவாரகை அந்த பக்கம் தானே, பிரபாச சமுத்திரம் க்ஷேத்திரம்லாம் அங்கே தானே, சோம்நாத் அந்த இடத்துல தானே பகவான் மோட்சம் அடைஞ்ச மோட்ச துவாரகா. அங்கே அங்கே பகவான்கிட்ட பேசிட்டு நடந்து நேர பிருந்தாவனம் வர, ஆனால் பிருந்தாவனம் கிருஷ்ணலீலா ஸ்தலத்தை பார்த்தா ஒரு சமாதானம்னு வந்துட்டான். துவாரகையோ சமுத்திரம் கொண்டுடுத்து, அதனால நடந்து குஜராத்தையும் இந்த பக்கம் யூபி வந்து பிருந்தாவனம் வந்துட்டான். பிருந்தாவனம் வந்து உக்காந்து கிருஷ்ணா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் ருத்ரர் பகவான் கொண்டு வந்து விட்டுட்டான். நிஜமாவே நமக்கு நல்ல பக்தி பண்ணணும்னு ஆசை இருந்தா வச்சுக்கோங்களேன், தானாகவே பகவான் பக்தாளுடைய சங்கத்தை கொடுத்துடுவோம். நம்ம பக்தி பண்ணணும்னு ஆசை இருக்கிறதுனாலதான் பாகவத சங்கம் கொடுக்குறோம். பாகவதம் முழுக்கவே பக்தாதானு அழகா பாகவத சங்கம் புத்திரர் வந்துட்டா. புத்திரர் கேள்வி மேல கேள்வியாக கேட்டு இருக்கார். கண்ணன் எப்படி இருக்கான் எல்லாம் கேட்கிறார். இப்படி பார்த்துட்டு இருக்கார் உத்தவர். அவர் எல்லாம் கேட்டு முடிச்சோன்னு புத்திரா கிருஷ்ண சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுறான்ற, அது புத்திரனுக்கு தெரியல. அதுதான் கிருஷ்ண சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுறா, அந்த காரியம் முடிஞ்சுடுதுன்னு வைகுண்ட ஆரோகணம் பண்ணிட்டான்டா. பகவானுடைய மாயை பார்த்துக்கோங்க, புத்திரருக்கு தெரியல. கண்ணனுடைய அத்தனை செய்கையும் தெரிஞ்ச ஒரு புத்திரருக்கு இவன் வைகுண்ட ஆரோகணம் பண்றது மட்டும் தெரியல. இவன் நினைச்சாதான் யார் யாருக்கு எதை சொல்லி கொடுக்கணுமோ காட்டி கொடுக்கணுமோ காட்டி கொடுப்பான். தன் பலத்தினால யாராலையும் இவனை தீர்மானிக்கவே முடியாது. புத்திரர் இப்படி பார்க்க, என்னது கிருஷ்ணச்சந்திரன் வைகுண்ட ஆரோகணம் ஆயாச்சா, மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுரா, பாண்டவாளெல்லாம் ஜெயிக்க வச்சுட்டான், திருப்பிய துவாரகைக்கு வந்தான், பந்துக்களோட சௌக்கியமாலாம் இருந்தான், எல்லாரும் அப்பாவாடா இனிமேல் கண்ணன் கூட தான் இருப்பான் நினைச்சா, ஆனா ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டு போகிறான் யாருக்கும் தெரியாதுதா, யாதவாளுக்குள்ள அவனே சண்டையை உண்டாக்கினா எல்லாம் சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயாச்சு அப்படின்னு புத்திரரோன்னு அழக. ஐயோ நான் பார்க்கலையே, நான் கூட இல்லையே. ஏன்னா புத்திரனுக்கு அந்த தைரியம் கிடையாது வச்சுக்கோங்களேன். கண்ணன் கிளம்புறான்னு சொல்ற கேட்கிற தைரியமோ, கண்ணன் கிளம்ப போறான்னு கேட்டுட்டு ஜீவிக்கிற தைரியமோ அவருக்கு கிடையாது. அதனாலேயே கண்ணன் அவரை பார்க்கல. அப்ப புத்திரர் ஓன்னு அழறார், புத்தவரை பார்த்து கை கூப்பிக்கிறார், புத்தவரை சேவிக்கிறார். நீங்க பரமபாக்கியவான், கண்ணன் கிளம்பும் போது கூட இருந்தேள், புத்தவ கீதையெல்லாம் வேற சொன்னான்னு சொல்றேளு, எனக்கு பாக்கியம் இல்லையேன்ற. அப்ப உத்தவர் சிரிச்சார், நீதாண்டா பரமபாக்கியவான், எல்லாரும் சாகும் பொழுது அவனை நினைக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது, அவனே பகவத்கீதையில வேற சொல்றான், என்ன நினைச்சுக்கோ மையர்ப்பித்த மனோ புத்திகா சொல்லிட்டான், மையாவேஷ மனோ ஏமா மித்திய யுக்தா உபாசத்தை சத்தையா பரயோபேதாக அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தான். ஆனா அவன் கிளம்பும் பொழுது விதுரான்னு ஒன்ன நினைச்சுட்டு இருந்தான்டா. எவ்வளவு வசதி பாருங்க, விதுரரு தேவக்கிய நினைக்கல, வசுதேவர் நினைக்கல, கோபிகளை நினைக்கல, ராதிகா ராணியை நினைக்கல, ருக்மிணியை நினைக்கல, சாந்திபினியை நினைக்கல, குச்சேலரை நினைக்கல, அர்ஜுனனை நினைக்கல, இவ்வளவு பெரிய லிஸ்ட் உண்டு கிருஷ்ண பக்த கூட்டம், ஒருத்தர ஸ்மரணையில இல்லையா? நான் நினைச்சு மாஞ்சு போயிருக்கேன். எப்படி யசோதை ஞாபகம் இல்லாம போகுமா? ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போல, அந்த கோபுரம் மறக்க முடியுமா? கோபிகா கீதை பாடினால கோபிகா அவளை மறக்க முடியுமா? இத்தனை பேரையும் தள்ளினானோ. சரி, ஏதோ எதிர்க்க உத்தவர் இருக்கான, உத்தவனும் பெருசா கண்டிக்க தெரியும், புத்திரனை பார்க்கணும்னு நினைச்சேன்றான். அப்ப பகவானுடைய ஹதயத்துல புத்திரன் எப்பேற்பட்ட ஒரு இடத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கார் பாருங்க, இதுதான் பிரயோஜனம். இத்தனைக்கும் புத்திரன் திருதராஷ்டனோட வேலைக்காரன் தானே, திருதராஷ்டனுடைய மகாமந்திரி தானே. அதனால நீங்க எங்க இருக்கேன்னு முக்கியமே இல்லை, நீங்க யாரோட இருக்கேன்னு முக்கியம் இல்லை, கிருஷ்ண பக்தி பண்றேளா கிருஷ்ணனுடைய ஹிருதயத்துல ஒரு இடம் வாங்கிட்டேளா, இந்த பூமியில ஒரு கிரவுண்ட் வாங்கினேளா, பிளாட் வாங்கினேளா, அது பிராரப்தம் வாங்கித்தான் ஆகணும், வாங்கலனாலும் பிராரப்தம், கிருஷ்ணனுடைய ஹிருதயத்துல ஒரு இடம் சம்பாதிக்க அதுதான் முக்கியம். வைகுண்டம் எப்படி உண்டு? வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே, அது அலாட்டட் நமக்கு, எப்ப வேணாலும் போய்க்கலாம். கிருஷ்ண ஹிருதயத்துல ஒரு இடம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணனுடைய ஹிருதயத்துல ஒரு இடம் இருக்கிறதுனால சத்தாகத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கு. கிருஷ்ணனுடைய ஹிருதயத்துல இடம் இருக்கிறவங்களுக்கு தான் பாகவதமே கிடைக்கும். ஏன்னா அவனுடைய அந்தப்புற விஷயம், அவனுடைய அந்தரங்க விஷயம் பாகவதம், கிருஷ்ணனுடைய அந்தரங்கம், அவனுடைய ஹிருதய கமலம் தான் பாகவதம், கிருஷ்ண ஹிருதயம் தான் பாகவதம். அந்த ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்னா, இதெல்லாம் தான் இருக்கும், கோபிகைகள் இருக்கா, அர்ஜுனன் இருக்கார், உத்தவர் இருக்கார், விதுரர் இருக்கார், கூடவே இரண்யாசன் இரண்யகசிபு அவாளும் இருக்கா, துவேஷ பக்தி பண்ணி அவாளும் உள்ள இருக்கா. கிருஷ்ணனுடைய ஹிருதயம்தான் ஸ்ரீமத் பாகவதம். உத்தவர் சொல்றார், விதுரர் கை கூப்பிக்கிறார், என்ன நினைச்சானா, என்ன நினைச்சுட்டானா கண்ணனா, ஐயோ அவன் நினைக்கும் போது நான் இந்தி, அப்பயும் அவருக்கு அதான் துக்கமா. கண்ணன் நினைச்சுட்டானு அகம்பா வரல, அகமொழித்து விட்டேன். கண்ணன் நினைச்சுட்டானு அகம்பா வரல, கண்ணன் கிளம்பும் பொழுது கூட அவனுக்கு ஒரு துக்கத்தை கொடுத்துட்டேன்னு உத்தவர் பார்க்கிறான். இதுக்குதான் உன்னை நினைச்சிருக்கான் அவன், இந்த ஹிருதயத்துக்கு தான் உன்ன நினைச்சிருக்கான். அதானே வேணும். ஆழ்வார் மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. பகவானே நீ நன்னாருன்னு அருணும் பெரியாழ்வார். அந்த மாதிரி கண்ணன் நன்னா இருக்கணும்னு ஒரு ஹிருதயமா புத்திர இருக்கு. அதனால புத்திரர் கண்ணன் நினைச்சானா, ஹே கண்ணா அப்படின்னு. இப்ப கண்ணனுடைய ஹிருதயத்துல ஒரு இடம் சம்பாதிக்கிறது, அதுக்கு புத்திரர் நமக்கு அனுகிரகம் பண்ண. ஜெய் போலோ புத்திர மகாராஜிக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை பேரே புத்திர்னு வச்ச அவராத்துல தமிழ்நாட்டுல. நான் கூட கேட்டேன், எப்படி புத்திரன்னு செலக்ட் பண்ணிருக்கு, நிறைய பேர் இருக்கேன், புத்திரன் ரொம்ப காமன் நேம் கிடையாது, ரொம்ப துர்லபமா எங்கேயோ தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அது நான் சொல்றேன், அப்பாவா சொன்னா இல்ல கண்ணன் கிளம்பும் பொழுது கூட நினைச்ச ஒருத்தர் புத்திரன். அவா சொன்னா நான் கேட்டேன், ஏன்னா அவ பாகவத்ல ருச்சி உடையவா, நான் கேட்டேன் என்னத்துக்கு புத்திரான் எப்படி பேர் செலக்ட் பண்றேன் பேரனுக்கு அப்படின்னு. நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் செலக்ட் இல்ல, புத்திரன் தான் எல்லாருக்குமே பிடிச்சது. ஏன்னா கண்ணன் கிளம்பும் பொழுது கூட நினைச்ச ஒருத்தன் புத்திரன். இந்த ஒரு யோசனை பாருங்க, குழந்தைக்கு பேருச்சா அப்படி இருக்கணுமா, நம்ம மறந்தாலும் கண்ணன் மறக்க மாட்டான் அந்த குழந்தை பேரை. விதுரா 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 நம்ம சொல்லும் போதுதான் கண்ணன் விதுரா விதுரா அவனும் ஜெபிப்பான். கண்ணனே தன்னுடையதான கடைசி காலத்துல நினைச்ச ஒரு நாமம் விதுரா. அதனால உத்தவர் சொன்னார், அப்பா விதுரா உன்னை தாண்டா நினைச்சிருந்தான், நீ என்னவோ பெருசா பேசுற அப்படின்னு. விதுரர் விவாண்டு பேரும் உட்காந்துட்டு கிருஷ்ணலீலா பேசுறாளா யமுனை ஆற்றன் கரையில் ஆனந்தமா கிருஷ்ண கதையை ரெண்டு பேரும் பேசி பேசி அழுது அழுது பேசி பேசி இவர் சொல்ல அவர் சொல்ல அவர் சொல்ல இவர் சொல்ல, அது ஒரு சுகானுபவம், பரஸ்பரம் பகவத் குணானுபவ வர்ணன். ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தன், ஒருத்தர் ராம பக்தானா கூட வம்பு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தன். ஆனந்தமா பேசி கூடி கழிச்சா அதுதான் ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானம். அப்ப உடனே உத்தவர் சொன்னார், சரிடா நான் கிளம்புறேன், இந்த பகவான் பத்ரிகாசிரமம் போக சொல்லிட்டான், நான் பத்ரி போறேன். அவர் கேட்டார், நான் எங்கே போகிறது. உடனே அவர் சொன்னார், உனக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நேராக போ, மைத்ரேயர் உனக்காக காத்துன்னு இருக்கா. கிளம்பும் பொழுது கூட புத்திரருக்கு, ஏன்னா உத்தவருக்கு கீதை சொன்னான்னு கேட்டுட்டார். உடனே அவர் சொன்னார், எனக்கு சொல்லுங்கோளே, கிருஷ்ணன் சொன்ன கீதை எனக்கு சொல்லுங்கோளே. அவர் சொன்னார், சொல்கிற நம்பெல்லாம் நான் இல்லை, உனக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், உனக்காக மைத்ரேயர் பகவத் விஷயம் சொல்ல காத்துன்னு இருக்கா. எப்படி யோசிக்கலாம் பாருங்க, கண்ணன் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாமிய. உடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்புற சமயத்துல கூட ருத்ரருக்கு ஒரு சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கான். ரெண்டு சத்சங்கம், ஒன்னு உத்தவரோட பாக்குறது, இன்னொன்னு மைத்ரேயர் வழிய பகவத் விஷயம் கேட்கறது. எத்தனை கிருபை பாருங்க, அந்த கிருபை தான் யோக க்ஷேமம் பகாமியகம் பிராண்டியா, அந்த யோகம் க்ஷேமம் ரெண்டும் பாகவதம் தான். பாகவதம் படுறதுக்கு யோகம், அது வந்து அனுபவிக்கிறதுக்கான க்ஷேமம், ரெண்டுத்தையும் அவன் தீர்மானம் பண்ணி தான் இன்னைக்கு பாகவதத்தை உட்கார்ந்துருக்கு. அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் பகாமியகம். அவ்வளவு அழகா பகவான் புத்தருக்கு ஏற்பாடு பண்ண கேட்டு புத்தர் இன்னும் அழகா இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கானா, நானா எந்த மூளைக்கு, நானா ஒரு பக்தியே பண்ணலையே, இத்தனை ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கானேன்னு ரெண்டு பேரும் பேசி பேசி புலம்பி புலம்பி அழுது ஒரு வழியா உத்தவர் அங்கேந்து பத்ரி கிளம்பினார். உத்தவர் பிருந்தாவனத்திலேயே இருக்கார் அப்படின்னு உண்டு. இன்னைக்கும் ஒரு கொடி ரூபமா பிருந்தாவனத்துல இன்னைக்கும் உத்தவர் இருக்கார். பிருந்தாவனம் போனேன்னா உத்தவ தரிசனம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. பிருந்தாவனம் உள்ளபடி புரியணும்னா உத்தவர் அனுகிரகம் தான் வரும். ஏன்னா பிருந்தாவனத்தை உள்ளபடி பார்த்தது உத்தவர் தான். ஜெய் போலோ உத்தவ மகாராஜ கீ. அப்பேற்பட்ட உத்தவர். அவர் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணலீலாஸ்தலங்கள் எல்லாம் பார்த்துட்டும் அனுபவிச்சுட்டும் அவரும் மித்திரும் சேர்ந்து பிருந்தாவன விரத பரிக்கிரமாலா பண்ணிட்டு, கோவர்ண கிரி பரிக்கிரமாலா பண்ணிட்டு, யமுனையில தீர்த்தமாடிட்டு, கிருஷ்ண கதையிலையும் ஆனந்தமாக குள்ள குளிர குடைந்து நீராடிட்டு அவர் அப்படியே அழகா பத்ரிகாசிரமத்துக்கு கிளம்பினார். மித்திரரும் கூடவே அழகா வந்தார். அதி விசேஷமா ஹரித்வாரத்துல மித்திரர் நின்றுட்டார். இவர் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிட்டு பத்ரிகாசிரமம் போயிட்டார் உத்தவர். ஹரித்வாரம் இன்னைக்கு ஹரியுடைய துவாரம், ஹரியனுடைய வாசல். இன்னைக்கு ஹரித்வாரத்துல அந்த கங்கை அடிச்சுட்டு வர்றத பார்த்தா அப்படி இருக்கும். ரிஷிகேஷ்ல சைலண்ட் கேங்கஸ் தேமே என்ன வருவா அச்சோடின்னு இருக்கும். ஹரித்வாரத்தை போது அம்மாடி அப்படின்னு இருக்கும். அங்கே அச்சோடி இது அம்மாடி பயமுறுத்துவா ஹரித்வாரம். அந்த ஹரித்வாரில் கங்கை கரையில தான் ஆச்சரியமா மைத்ரேயர் விதுர சம்வாதம். இனிமேல் ஹரித்வாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைத்ரேய விதுர சம்வாதம். அஜாமியன் மோட்சம் அடைஞ்ச இடம் சில இடங்களில் ஹரித்வார், சில இடங்களில் ரிஷிகேஷன் காண கிடைக்கிறது. ஆனால் கங்கை கரையை முக்கியமாக ஹரித்வாரத்தில் தான், கங்கை கரையில் தான் மைத்ரேய விதுரர் சம்வாதம். மைத்ரேய காசன் இருக்கா விதுரா, கண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு போனான். ஆனால் இவன் ரெண்டு பேரும் தான் நிற்கிறான், மைத்ரேயரும் உத்தவர் மட்டும்தான் கண்ணன் பார்த்துட்டு இருக்கான். மைத்ரேயர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். மைத்ரேயர் காசன் இருக்கார், விதுரா உனக்காக தாண்டா காசன் இருக்கேன். விதுரர் அழறா, உத்தவரையும் காக்க வச்சு உங்களையும் காக்க வச்சு இந்த கிருபைக்கு நான் என்ன பண்ணுவேன், கைங்கரியமும் பண்ண முடியும். அவன் கிளம்பி போயிட்டான், கைங்கரியம் பண்ண அதுக்கு திருப்பி அனுகிரகம் பண்ணுவான். அப்பேற்பட்டவன் ஆச்சே கிருஷ்ணன்னு சொல்லி அழகா மைத்ரேயர் திருவடிகள்ல இந்த விதுரர் ஜோர ஆசிரயிச்சு அவர்கிட்டே பகவத் விஷயத்தை கேட்கிறான். அவ்வளவு சிரேஷ்டம். அதே விதுரர் தான் திருத்தராஷ்டிரன் காந்தாரி அழிச்சுண்டு போய் அவர்களுக்கும் மோட்சம் கொடுக்கிறார். பாகவதம் கேட்டு அப்படியே வந்து அழிச்சுட்டு போயிடுறான். மித்திரர் மைத்ரேயர்கிட்ட அவ்வளவு அழகா கேட்கிறார். அந்த மைத்ரேயர் அப்ப சொன்ன விஷயத்தை ஹே பரீட்சித்து நான் உனக்கு சொல்றேன். இவ்வளவு சுத்தி வருது பாகவதம். நான் உனக்கு சொல்றேன்பா மைத்ரேய உவாத, அதான் மைத்ரேயர் சொன்னதை நான் சொல்றேன்டா அப்படின்னு அழகா சிருஷ்டி கிரமத்தை சொல்ற. பகவான் பிரம்மதேவரை சிருஷ்டிச்சது ஒரு சிருஷ்டி, பிரம்மதேவர் மூலமாக வந்த சிருஷ்டி இன்னொரு சிருஷ்டி. இப்படிதான் ரெண்டு சிருஷ்டி, ஸ்வயம் பகவத் சிருஷ்டி, பிரம்மதேவர் மூலமான சிருஷ்டி. இது ரெண்டு தான் சிருஷ்டி. முக்கியமாக பிரம்மதேவரை பகவான் தானே படைச்சுட்டான். நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், அவ்வளவாக அவனே படைச்சுட்டான். பிரம்மதேவரை கருவியாக கொண்டு நம்ம எல்லாரையும் சுவாமி படைச்சான். அத்தனையும் ஜெகத் சிருஷ்டி, பூமி சந்திரன் ஆகாசம் எல்லாம் பகவான் ஆச்சரியமா படைச்சுட்டார். பிரம்மதேவரை கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் சரீரத்தை கொடுத்து சிருஷ்டிச்சார். தாவரம், மிருகம், தெய்வ சரீரம், மனுஷ சரீரம் எல்லாம் சிருஷ்டிச்சுட்டார். இந்த ஸ்தாவர சரீரத்துக்கெல்லாம் ஆகாரம் கீழேந்து மேலே போகும், ஜலத்தை கீழேந்து உறிஞ்சிட்டு மேலே எப்படி வளரும். மிருக சரீரம், பக்ஷி சரீரம்லாம் குறுக்கில் போகும் ஆகாரம். இந்த ஆகாரத்துடைய டிரான்ஸ்ஃபர் வச்சுட்டு சனாதனமான தர்மம் சொல்லியிருக்கு. வேற எந்த மதமும் இந்த ரிசர்ச் பண்ணதில்லை, நல்லா ஞாபகம். தாவரங்களுக்கு கீழே இருந்து ஆகாரம் மேலே போகிறது, தண்ணி எல்லாம் கீழே இருந்து உறிஞ்சு மேலே போகிறது. ஒன்றும் பறவைகள் பட்சிகள்லாம் அப்படி குறுக்களை வளர்றது, மிருகங்கள்லாம் அதுக்கு ஆகாரம் குறுக்களை டிராவல் பண்ணுறது. என்னெல்லாம் சிஸ்டம் பாருங்க, இப்படி சாப்பிட்டு இப்படி டிராவல் ஆகிறது, இது இங்கேருந்து மேலே டிராவல் ஆகிறது, மனுஷாளுக்கு மேலேருந்து கீழே டிராவல் ஆகுறது. இந்த மூணு டிராவல் தான் இந்த ஆகாரம் சாப்பிட்ற முறை இந்த சிருஷ்டி. இத்தனை அழகாக நம்ம பெரியவா ரிசர்ச் பண்ணியிருக்கா பாருங்க. அவெல்லாம் டாக்டர் பட்டம் அவளுக்கு தான் கொடுத்துருக்கணும், அவெல்லாம் பிஎஸ்சின்னு போட்டுக்கல. அவ்வளோதான், இவ்வளோ அழகாக ரிசர்ச் பண்ணி பேசியிருக்காங்க. நம்மளுடைய சனாதனமான தர்மத்தில் ஒன்றுத்தையும் மிச்சம் வைக்கலை. நம்ம பெரியவா பேசாத விஷயமும் ஒன்று கிடையாது, எதை வேணால் நீங்கள் தொடுங்கோ எல்லாத்தையும் பேசியிருப்பான். நாஸ்திகவாதம் வரைக்கும் தைரியமாக பேசின ஒரு தர்மம் நம்முடைய சனாதனமான ஹிந்துத்துவம். ராமன் கிட்டேயே நாஸ்திகவாதம் பேசினார் ஒரு ரிஷி அப்படின்னு காண கிடைக்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே. எல்லாத்தையும் பேசியிருக்கான். அந்த சிருஷ்டி கிரமத்தெல்லாம் ஜோரா வர்ணிக்கிறார். பிரம்மதேவர் எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது பிரம்மதேவர் ஆச்சரியமாக சுவாயம்புவ மனு சதரூபம், ஆதி மனுஷன் ஆதி மனுஷி. மனுவினுடைய வம்சத்துல வந்ததுனாலதான் நமக்கெல்லாம் மனுஷர்கள் அப்படின்னு பேர். மனுஷன் மனுஷின்னா இந்த மனு கிட்டேந்து வந்தவன், அப்படி மனுஷன்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. இந்த மனுன்ற வார்த்தை மனுஷன் இதுலேருந்து தான் மேன் உமன் வந்தது. சம்ஸ்கிருத வார்த்தைகள்லேருந்து தான் மேன் உமன் எல்லாமே வந்தது. சுவாயம்புவ மனு சதரூபாவை சிருஷ்டி பண்ணிட்டார் பிரம்மதேவன். உடனே சுவாயம்புவ மனு கையை கூப்பிட்டார். நம்முடைய பாட்டன் முதல் பாட்டனார் இவர் தான். ஜெய் போலோ சுவாயம்புவ மனு மகராஜிக்கு. எனக்கு அதுக்கு நம்ம ஜெயகோஷம் போடுறதே கிடையாது. சுவாயம்புவ மனு தான் முதல் தாத்தா. ஃபஸ்ட்டு தாத்தா நமக்கு அவர் தான். அதை விட பெரிய தாத்தா அப்படின்னா பிரம்மதேவர். பிரம்மதேவர்கிட்டே சுவாயம்புவனு அங்கேருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும். உலகத்திற்கு அத்தனை பேருக்கும் எங்கட ஆதினா சுவாயம்புவனு. சுவயம்புவா வந்ததுனாலே சுவாயம்புவனு. இப்போ நம்ம இருக்கிறது வைவஸ்வத மன்மந்திரம். இப்போ இருக்கிறவர் வைவஸ்வத மனுன்னு பேர். சுவாயம்புவனு அப்படி லைனாக உண்டு மன்மந்திரங்களில் சுவாயம்புவ மன்மந்திரம் தாண்டி இப்போ வைவஸ்வத மன்மந்திரத்திலே நாம் இருக்கோம். இந்த மன்மந்திர கணக்கெல்லாம் ரொம்ப கிளீனாக துல்லியமாக பாகவதம் சொல்லியிருக்கு. வைவஸ்வத மன்மந்திரே சங்கல்பத்தை அந்த காலத்திறந்தவால சுவாயம்புவ மன்மந்திரேன்னு சங்கல்பம் பண்ணியிருப்பான். நிறைய உண்டு தன் மன்மந்திரத்துக்கு சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது எந்த காலத்தில் எந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு சங்கல்பம். என்ன அழகு பாருங்கள். அஷ்டாபிகம் சதி கலியுகே பிரதமே பாதே ஜம்புத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோகோ தட்சிணையே பார்த்து இவ்வளவு சொல்கிறோன்னு. இதில் பத்ரினா போன பத்ரி கண்டே அப்படின்வா. கேதார கண்டே பத்ரிகாசிரமே இப்படிதான் சங்கல்பம். அங்கே சங்கல்பம் பண்ணால் அப்படி தான் பண்ணணும். கேதார கண்டே அப்படின்வா. அது தனி கண்டமா கேதார கண்டம். பத்ரிகாசிரமே இவ்வளோ சங்கல்பம் பண்ணி தான் அந்த பிரம்ம கமாலத்தில் ஆசிரியமாக சார்தம் பண்ணுவான். அவனு சொல்லிவிடுவோம். பத்ரியில் சார்தம் பண்ணால் ஒரு விசேஷம் உண்டு. என்னடானா திரும்பி ஊரில் வந்து சார்தம் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது. ஏன்னா பத்ரியில் யாராவது அந்த பிரம்ம கபாலத்தை சார்தம் பண்ணிட்டான்னா அவள் மோட்சத்துக்கு போயிடுறாள். அதுக்கப்புறம் அவளுக்கு ஊரில் வந்து சார்தம் பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம். நமக்கெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் வச்சுக்கோங்க. அப்பா ஆனால் இனிமேல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்லது பண்ணிடலாம். பெண் குழந்தைகள் மட்டும் பெற்றவா, ஆண் குழந்தைகள் இல்லைன்னா அவளுக்கு அங்கே ஸ்வயம் சார்தம் பண்ணிடுவான். உசுரோடு இருக்கும்போது அவளே தனக்கு ஒரு சார்தம் பண்ணிட்டான்னா பின்னாடி இவ பண்ணாலும் சரி மாப்பிள்ளை கண்டுக்கலனாலும் சரி கட்டாயம் மோட்சம் உண்டு. நான் கூட கேட்டேன் நான் பண்ணலாமான்னு கேட்டேன். பிள்ளை குழந்தைக்கு பண்ணப்படாதுன்ட்டு நான் சொல்ல பிள்ளைய பற்றா இப்படி கஷ்டம் இருக்காங்க. பொண்ணை பெற்றா அது வரைக்கும் அட்வான்டேஜ், பத்ரிகாசனம் வரைக்கும் அட்வான்டேஜ். பெண் குழந்தைகளை பெற்றா உண்டு. யாராவது பத்ரி போனால் மறக்காமல் பண்ணிடுங்க. அவளுக்கு யார் பண்ணுவான்னு கவலையே வேண்டாம். உங்களுக்கே ஆத்மஸ்நார்த்தம் பண்ணிட்டாருன்னா பின்னாடி இவ கொல்லி போட்டாலும் சரி போடலைனாலும் சரி நாராயணன் பொறுப்பு. அந்த வரம் கொடுத்தது சிவபெருமான். ஏன்னா அங்கே தான் அவர் கையிலேருந்து பிரம்ம கபாலம் கீழே விழுந்தது. அதனால அந்த பிரம்ம கபாலம்னே பெயர் அவ்வளோ விசேஷம். அதனால் பொண்ணை பெற்றா நிறைய அட்வான்டேஜ் இருக்கத்தான் செய்யறது. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், மாப்பிள்ளைன்னு 9 கிரகம் சேர்ந்து ஒரு கிரகம் வரும். மாப்பிள்ளைக்கு பேர் 10வது கிரகம்னு பேர். நவகிரகம் கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு விட்டுடுமா. இந்த கிரகத்தை விடவும் முடியாதா பிடிக்கவும் முடியாது. அப்படி ஒரு கிரகம் 10வது கிரகம்னு பேர். அந்த மாதிரி அத்தனை விசேஷம் பத்ரி. அவ்வளவு சிரேஷ்டம். அங்கே சார்தம் பண்ணியாச்சுன்னா திரும்பி பண்ணப்படாது சாஸ்திரம். மோட்சம் அடைஞ்சுடுவா. அதனாலே திரும்ப ஊரில் வந்து சார்த்தம் பண்ணப்படாதுன்னே சொல்லிடுவார். அத்தனை வசக்தி ஒவ்வொரு இடத்துக்கும் அவ்வளவு மகாத்மியம் மகிமை கொட்டி கிடக்கு. சார்த்தமெல்லாம் கூட எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய மூதாதையர்கள் இந்த 3 தலைமுறை. இந்த 3 தலைமுறை இருக்க ஒவ்வொரு தலைமுறையாக மேலே போயிட்டே இருக்கும். அதுக்காகத்தானே புத்துன்ற நரகத்திலேருந்து காப்பாற்றுறதுனால தான் புத்திரன்றோம். பித்ருக்கடன் தீரணம்னா வம்சத்துக்கு குழந்தை வேணுன்றோம் இல்லையா. இந்த பித்ருக்கடன் எப்படா தீரும்னா நமக்கு அடுத்தவா திருப்பி சாரம் இந்த கண்டினியூ ஆகும் பொழுது ஒவ்வொரு 3 தலைமுறைக்கு அடுத்த பக்கம் இருக்கிறவாள்லாம் பேல போயிட்டே இருப்பான், பித்ருலோகத்தை இருப்பான். அதனால தான் 3 தலைமுறை சங்கல்பம் பண்ணி ஒரு சாரம். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. பத்ரியில் போனால் அவ்வளவு சங்கல்பம் பண்ணலாம். அப்பா சைடு அம்மா சைடு சம்பந்தி சைடு ஞாதா சொல்லுவாங்க ஞாதா ஜாதின்னு இல்லையா. தெரிஞ்சவா தெரியாதவா அத்தனை பேருக்கும் நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஃப்ரெண்டாக இருந்திருப்பா. அவளுக்கும் சேர்த்து அங்கே பிண்டம் கொடுக்கலாம். அவளுக்கும் சேர்த்து அது பத்ரி அவ்வளோ பெரிய சங்கல்பம். ரொம்ப அழகாக இருக்கவா சங்கல்பம் சொல்கிறது. அத்தனை பேரையும் அம்மா சைடு அப்பா சைடு பொண்டாட்டி சைடு எல்லா சைடும் பிடிச்சி இழுத்து அத்தனை பேர் தள்ளிட்டு தான் வருவாள். அத்தனை பேருக்கு மோட்சத்தை கொடுக்குற ஒரு இடம் பத்ரிகாசிரமம். எனக்கு இத்தனை சொன்னால் எப்பயா பத்ரி போனால் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து அந்த சுவார்த்தம் பண்ணுறது அந்த ரொம்ப விசேஷம், ஆச்சரியமான ஒரு அனுகிரகம். அதனால அங்கே போனால் எல்லாரும் பண்ணுவார்கள் விஷயம் தெரிஞ்சுவா. அத்தனை சிரேஷ்டம் அந்த மனு வம்சம். இவ்வளோ அழகாக நம்ம பெரியவா ஞாபகம் வச்சு வச்சு பண்ணியிருக்கா பாருங்க. இப்போ வா ஃபாரின்லாம் பார்த்தேன்னா அவன் செத்து போன அன்றைக்கி போய் ஒரு பொக்கையை கொண்டு வைப்பான் இந்த சமாதியில். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எறும்பு தோலெல்லாம் போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அது மேலே வெறும் போர்டு மட்டும்தான் இருக்கும், பான் டை அப்படின்னு பேரை போட்டு அது மேலே ஒரு பொக்கையை வச்சு விட்டோம் இன்றைக்கி நினைவு தினம் அப்படின்னு. நம்ம பெரியவா ஆதி காலத்திலேருந்தே நம்ம அப்பா அம்மா போனதோ தாத்தா பாட்டி யார் போனதோ அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த திதியில் போனால் மூதாதையர்களை மறக்கப்படாதுன்னு சொல்லி கொடுத்த ஒரு தர்மம் நம்முடைய தர்மம். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் மூதாதையர்கள்லாம். நம்முடைய பாஷையாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், எதுவாகனா இருக்கட்டும், மூதாதையர்கள் தான் நமக்கு அஸ்திவாரம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அஸ்திவாரத்தை விட்டுட்டு ஒன்றும் கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தா நம்முடைய மூதாதைகள் நம்மளை விட ஜோராக நிம்மதியாக நன்னாவே இருந்த ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு இருந்தான்னா நம்முடைய மூதாதையர்கள் தான். நமக்கு இன்றைக்கி சரீரத்துக்கான சௌகரியங்கள் நிறைய கிடச்சுடுத்துன்னு நினைக்கிறோம், ஆனால் சரீரம் சௌகரியமாக இல்லையே. அந்த காலத்தில் மிக்சிலாம் கிடையாது, ஆனால் பாட்டி உட்காந்து அரைப்பா, ஆற்றில் 10-12 பேருக்கு உட்காந்துட்டு தேங்காய் துவையில் அரைப்பான். இப்போல்லாம் ஆட்டுக்கல் அம்மி குழவையெல்லாம் எங்கேயாவது அதிசயமாக பார்த்தா உண்டு. ஏதோ திவ்ய தேசத்தில் பெருமாள் கோவில் அரைச்சா உண்டு. இதெல்லாம் பார்க்கணும்னா பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் போனால் ஆட்டுக்கல் அம்மி எல்லாம் பார்க்கலாம். வரங்கியும் பார்க்க முடியாது, அரிசி இடிக்கிறது குத்துறதெல்லாம் அங்கே தான் பார்க்க முடியும், வரங்கியுமே பார்க்க முடியறது. நம்முடைய மூதாதிகள் போல் ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் இருந்ததே கிடையாது. நம்முடைய மூதாதிகள் போல சந்தோஷமான சமுதாயம் இருந்ததே கிடையாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிம்மதியாக பூஜை பண்ணிட்டு இருந்த ஒரு சமுதாயம். இன்னைக்கு நமக்கு 5 நிமிஷத்துக்கு டைம் இல்லைன்றோம். 5 மணி நேரம் காலத்தில் 4:30 மணிக்கு ஆரம்பித்தானா ஆத்தங்களை போய் குளிச்சுட்டு வந்து எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் முடித்து 11:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விசிராந்தியாக இருந்துட்டு பணம் பணம்னு ஓடவே இல்லை. ஆனால் அவளுக்கு பணம் குறவாகவும் இல்லை. 12-15 பேர் ஆற்றில் இருப்பா, எல்லாம் வயிறார தான் சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அந்த கால தாத்தா பாட்டிலாம் பிபி சுகர் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. நான் எல்லாம் இந்த 50 வருஷமாக தான் நான் பார்த்துட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷம்லாம் எல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் அது உடம்பே அப்படி எல் மாதிரி 7 மாதிரிலாம் வரைஞ்சிடும். அது பூனல் போட்டு அந்த பாட்டி இப்படியே இடுப்பை பிடிச்சிட்டே இப்போ வெங்கல பாணியை தூக்குவார். நம்ம ஆற்று குழந்தைகளுக்கு மிக்சியோட குட்டி ஜார் தூக்குறதே தெம்பு இல்லை. அம்மா நீ வந்து தரேன்றதுக்கு அது ஆற்றுக்கு மாமாவை கூப்பிட்டு மூடி திறக்க முடியும், திறந்து கொடுக்கும் அப்படின்ற. தேங்காய் பத்த போடுறதுக்கு தெம்பில், அதுக்கு ஆட்டிக்காரர் வர வேண்டியது. எங்க ஆட்டம் இல்லைப்பா சொன்னேன். அந்த காலத்தை அந்த கூணல் பாட்டி வெங்கல பா நான் பார்த்துருக்கேன். என்னோட கொள்ளு பாட்டி வெங்கலபாணியை தூக்கி வைப்பான். அவள் அவ்வளோ ஒல்லியா இருப்பான், தொட்டா உடஞ்சி மாதிரி இருப்பான், ஆனால் வெங்கலபாணியை தூக்கி வைப்பான். அப்ப அந்த மனோபலம் இந்த பக்தி பலம் அவளுக்கு அந்த பலம் இருக்கு பாருங்க. சரீரத்துக்கு ஒரு சௌகரியம் அவளுக்கு கிடைக்கல, ஆனால் சரீரம் ரொம்ப சௌகரியமாக இருந்தது. இன்றைக்கி சரீரத்துக்கு அவ்வளோ சௌகரியம் நமக்கு இருக்குது. ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, வியாதியும் சேர்ந்து அவ்வளோ வசதி. மூதாதையர்கள் மூதாதையர்களை விட்டுட்டு ஒன்றுமே கிடையாது. எதுக்கு இத்தனையே சொல்கிறேன்னா, சுவாயம்புவ மனு அந்த மூதாதையர் போட்ட விதை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நமக்கும் ஒரு ஹரிபக்தி இந்த ஜீனில் ஒற்றிண்டு வந்திருக்கு. அவள் தாத்தா பாட்டிகள்லாம் பண்ண ஹரிநாம சங்கீர்த்தனம், அவள் போன கோவில்கள், அவள் பண்ண அன்னதானம், அதுதான் இன்னைக்கு நமக்கு சோறு போட்டுருக்கு. நமக்கெல்லாம் இன்னைக்கு காக்காக கூட அன்னம் போடுறதில்லை. நம்ம காக்காக கூட அன்னம் போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, காகமே இல்லை. அது அடுத்த விஷயம். அவள்லாம் அன்னைக்கு போட்ட அந்த அன்னதானம் இன்னி வரைக்கும் நமக்கு சோறு கொடுத்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு உடம்புல இத்தனை வியாதியை தாண்டி நமக்கு உடம்புல தெம்பு இருக்குன்னா ஜீன் பலத்தினாலே மட்டும்தான். எவ்வளவோ துன்பங்களுக்கு நடுவில் ஒரு மனோபலம் ஒரு தைரியம் பாத்துடலான்னு தோன்றதுன்னா மூதாதையர்களை கொண்டு தான். அவன் நமக்கு நல்லது மட்டும்தான் கொடுத்துட்டு போயிருக்கா. கெடுதல் நாமளா சம்பாதிச்சது நன்னா ஞாபகம். மூதாதையர்கள் நமக்கு ஒரு கெடுதலை கொடுத்துட்டு போகல. இத்தனை பண்டிகைகள் கொடுத்து, இத்தனை விரதங்களை கொடுத்து, இத்தனை ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்து, குழந்தைகளுக்கு நம்மளாம் குழந்தையா இருக்கும் ராமாயணம் பாகவதம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தார். டிவி சீரியலில் போட்டு தூங்க வைக்கவே இல்லை, காற்றுலாம் காட்டினதே இல்லை. ஆனால் நம்மளாம் நல்லா தான் இருக்கும், குறவில்லாமல் தான் இருக்கும். அவளுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே வரும். இனி எங்கள் ஜோசிக்காரங்கிட்ட போய் எதானோ சொன்னால் பித்ரு சாபம், கடைசியில் அங்கே தான் நிற்கலாம். 100க்கு 99 ஜாதகத்தை ஒரே சாபம் எதுன்னா பித்ரு சாபம். பித்ருக்கு சாபம் இருக்குது, அதை ஒழுங்காக பண்ணு. உடனே நம்ம சொல்லுவோம் பித்ரு சாபம், அப்போ தான் வாத்தியார் மேலே மரியாதையே உண்டு. அது வரைக்கும் பிரகஸ்பதிகள் மேலே மரியாதையே கிடையாது, ஒன்றும் சரியில்லை, எவனும் சரியில்லை. நம்மளாம் சொல்றோம் வேதத்தை பிடிச்சிருக்காள் அதுக்கே அவளை சேவிக்கலாம். டெய்லி ஒரு புருஷ சுத்த மந்திரமாக சொல்றாள் அதுக்கே சேவிக்கலாம். டெய்லி காயத்ரி சொல்றாள் அதுக்கே சேவிக்கலாம். அதெல்லாம் பண்றதுக்கு டைம் இல்லை. நம்ம ஓடிட்டு இருக்க சமயத்துல இதை பண்றதுக்கும் ஒரு கூட்டம் உட்காந்து இருக்கோம்னா இதை நம்பிண்டு. இத்தனை டெக்னாலஜி வளர்ந்த பிறகு கூட கர்ப்பையும் கையுமா அலைகிற ஒரு தைரியம் இருக்கும். எல்லாரும் டச் ஸ்கிரீன் மொபைல் வச்சுருந்தா ஒரு கீழே தர்பை வச்சுருந்தா டச் ஸ்கிரீன் மொபைல் வச்சுருந்தா அவாளும் போக முடியறதும் அந்த ஒரு தைரியம் வேணுமோனும். இத்தனை பேர் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்னு போனாலும் கட்டுக்குடுமையை வச்சுட்டு ஒரு வேஷ்டியை கட்டிட்டு அலையிறதுக்கு அவளுக்கு ஒரு மனோதைரியம். யார் வேணா என்ன வேணா சொல்ற எப்படி வேணாலும் தமிழ்நாட்டில் தான் தெரியும் அந்த கஷ்டம். அதையும் தாண்டி அவ பயின்று இருக்கான்னா அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் போட்டு தான் ஆகணும். நம்ம அது குழந்தைகள் நம்மளா இஷ்டத்துக்கு விடுமோ அவள் ஒரு பக்கம் அவ்வளோ அழகாக பயின்று இருக்கா பாருங்க எத்தனை ஆச்சரியம் தெரியுமா. அவ்வளோ வசதி அவர்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு பித்ருக்களுக்கான ஒரு கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும். அம்மாவாசை தர்ப்பணமோ ஒரு சார்த்தமோ எல்லாம் பண்ணுறோம்னா அவர்களை கொண்டு நடக்கிறோம். அப்போ பித்ருக்கள் மேலே எப்பொழுதும் மரியாதையோடு இருக்கணும். நன்றி கடன் பட்டிருக்கோம். பித்ருக்கடன் நிச்சயமாக உண்டு. இத்தனை எதுக்கு சொல்கிறேன்னா சுவாயமும் அந்த முதல் பித்ருவை வச்சு நான் சொல்லியிருந்திருக்கேன். அவர்களிடேந்து வந்தவர்கள் தான் இத்தனை பேரும் சுவாயம்புவ மனு சதரூபா அழகா வந்துட்டார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமா பிரம்மதேவர் சொல்றார் இவர் அழகா கைகூப்பிட்டு எனக்கு என்ன உத்தரவு சொல்லுங்கோ எங்களுக்கு என்ன உத்தரவு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப பிரம்மதேவர் சொல்றா ரெண்டு பேரும் அழகா ஜோர குடும்பம் நடத்துங்கோன்ற இது ஒரு ஆசீர்வாதம். குடும்பம் நடத்துங்கோன்ற ஒரு ஆசீர்வாதம் முதல் பிச்சுருவுக்கு சுவாயம்பு மனு சதரூபாவுக்கு சமத்தா குடும்பம் நடத்துங்கோன்னு விட்டார். அவர் சொன்னார் குடும்பம் நடத்துறோம் சந்தோஷம் தாம்பத்திய முறைப்படி. அதுக்கப்புறமா தான் சரீர சம்பந்தமான குழந்தைகள் உற்பத்தியானது அப்போதுலேருந்து தான். அதுக்கு முன்னாடி பிரம்மதேவருடைய சங்கல்பத்தினால நிழல்லேருந்து வருவா இப்படிதான் கர்தம பிரஜாபதினா அவர் நிழல்லேருந்து வந்தா அப்படின்லாம் காண கிடைக்கிறது. ஆண் சரீரம் பெண் சரீரம் சேர்ந்து தாம்பத்திய முறைப்படி குழந்தைகள் உற்பத்தியானது சுவாயம் ருவமனு சதரூபா காலத்திலேருந்து தான். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அதனாலதான் தர்மாவிருத்தோ காமோஸ்தி பரதர்ஷப அப்படின்னு பகவான் கீதையில சொன்னான். தர்மத்திற்கு விரோதமில்லாத காமமாக நான் இருக்கிறேன். அது ஒரு யஜ்யம். இன்னைக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாம போயிடுறது. அதனாலதான் சாந்தி முகூர்த்த ஹோமம் எல்லாம் பண்றோம்னா அத்தனை வசதி அது. அப்ப அழகா அவர் சுவாயம்புவ மனு சதரூபா கைகூப்பி நிற்கிறார். சுவாயம்புவ மனு பேசுறார். நன்னா கவனிக்கணும், சுவாயம்புவ மனு மட்டும்தான் பேசியிருக்க. சதரூபா கைகூப்பி நிற்கிறா. கூட 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 பேசவே இல்லை. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா அழுகும் நான் பேசுறேன் அப்படின்னு கூட பாயவே இல்லை. ஸ்திரீகள்லாம் நன்னா காதில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்திரீகளுக்கு அப்படி என்ன சுபாவம் தெரியாது. இங்கே மாமாக்கிட்ட ஒரு வார்த்தை அப்படி விழுந்தா அங்கேருந்து ரெண்டு வார்த்தை அப்படி விழணும். இங்கேருந்து ரெண்டு வந்தா அங்கேருந்து நாலு வரணும். இது சொல்லி முடிக்கப்படாது. அதுக்குள்ள ஓவர் டேக் பண்ணி அப்படி நின்றுடணும். இது வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்டுக்கும் வாசப்படி. இது மாற்றமே கிடையாது. அது இல்லாதவா யாரோ கர்தம பிரஜாபதி சுவாயம்பூமன் அந்த மாதிரி மகாத்மாக்கள் மகா பிரியவா அவா தான். அகோபாக்கியம் அகோபாக்கியம் அப்படிதான் சொல்லுவேன். சதரூபா ஒரு வார்த்தை பேச நன்னா கவனிச்சு பாருங்க. பாகவத்தை எல்லாமே இருக்கு. இட்ஸ் அ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்கு. ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா பாகவத வாசிச்சலானே தெரிஞ்சிடும். எந்தெந்த இடத்துல எதை பேசணும் எப்படி பேசணும். அதே இடங்கள்ல சில இடங்கள்ல ஸ்திரீகள் பேசுறதும் அழகா இருக்கு. கர்தமர் இடத்துல தேவகூதி பேசுறா ரொம்ப அழகா பேசுறா, பியூட்டிஃபுல்லா பேசுறா. நிஜமாவே அந்த மாதிரிலாம் பேச பழகிட்டானா ஸ்திரீகள் ஜோர் அவ்வளவு அழகா இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது ஒரு கணவன் மனைவி எப்படி பேசணும்ன்றதெல்லாம் பாகவதம் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கறது. ஒரு வேலைக்காரிகிட்ட எப்படி பேசக்கூடாதுன்றத ராமாயணம் சொல்லி கொடுக்கறது. எல்லாமே சொல்லி கொடுக்கறதுதான். பாடம் 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 தான். நம்ம வெறுமை அதை படிச்சுட்டு போனோம்னா அது ஒரு தனி சுகம். வாழ்க்கைக்கான விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இது எடுத்துக்கோங்க, முத்து மணி பவழம் ரத்னம் எல்லாம் கொட்டி கிடக்கு. இது அப்படியே சேகரிச்சோம்னா வாழ்க்கை ரொம்ப சௌக்கியமா இருக்கு. சதரூபா ஒரு வார்த்தை பேசல, சுவாயம்பூமனு பேசிட்டு இருக்காரு கைகூப்பின்னு. நீங்க சொல்றாள் வாஸ்தவம். ஆனா நாங்க வாழறதுக்கு இடம் வேணுமே, வம்சம் விருத்தியாச்சுன்னா வாழறதுக்கு இடம் வேணுமே அப்படின்னா. இப்போ பிரம்மதேவர் தீர்க்கமாக ஆலோசனை பண்ணார். வாஸ்தவம் தானே, ஏன்னா எல்லா இடத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இவாள்லாம் வாழணும்னா பூமி தான் மனுஷாளுக்கு வையத்து வாழ்வீர்கள். அப்போ பூமி சமுத்திரத்தில் அந்த பிரளய ஜலத்தில் இருக்கு. சமுத்திரமே இல்லை, பிரளய ஜலம் எல்லா பக்கமும் ஜலம் 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 ஜலப்பிரவாகம். இப்போ ஜலப்பிரவாகத்தில் ஆச்சரியமாக எல்லாம் மூழ்கி போயிடுது. பூமி இன்னும் எங்கேயோ ஓரத்தில் இருக்கு. இப்ப பிரம்மதேவருக்கு சிருஷ்டிக்கிற பலம் இருக்கு, ஆனா சிருஷ்டிச்ச இந்த மனுஷாளுக்கு வாழ வேண்டியதான பூமியை உத்தாரணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பலம் இல்லை. அவ்வளவுதான், ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. பிரம்மதேவர் பார்த்தா என்னதான் கேட்கறது ஒண்ணு நியாயமான கேள்வி, நான் எங்க தங்குவேன், நான் குழந்தைகளை பெற்றுட்டா அவ எங்க ஜீவிப்பான்னு கேட்டுட்டார் சுவாயம்புவ மனு. பிரம்மதேவர் ஆலோசனை பண்றார், பூமியும் அப்படி பிரளய ஜலத்துல இருக்கு, எப்படி எடுக்கிற டெக்னாலஜி தெரியல அவருக்கு. ஆனா அவரே இப்பதான் புது பிரம்மா, ஒரு பழைய பிரம்மா எல்லாம் இருந்தா கூட்டம் முன்னால நீங்க என்ன பண்ண சொல்லுங்க, ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த வெள்ளத்தை அடிபட்டவர்கள் நிவாரணம் கொடுக்குற மாதிரி இந்த பூமியை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு கேட்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. எல்லாம் இவர் படைச்சாள், இவாளுக்கு அவ்வளவு பெரிய புத்தி கிடையாது, இவர் படைச்சா இவருக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அவளுக்கு இருக்கும், அதுக்கு மேல ஒண்ணு இருக்காது அப்படின்னு பாக்குறார். ரொம்ப ஆலோசனை பண்ணார், ஆலோசனை பண்ணி டயர்டாயிட்டார், ரொம்ப யோசிச்சா டயர்டு தானே ஆகும். அப்ப ரொம்ப யோசிச்சார், அப்ப டக்கு அடடா ஹி, இதுக்கு போய் நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன், நான் எதுக்கு எம்மண்டைய போட்டு உடச்சுக்கிறேன், இதுக்கெல்லாம் தான் ஒருத்தர் இருக்காரு ஹரி, ஃபுல் கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம் அவ்வளவுதான். இப்போ அவள்லாம் சொல்லா இல்லையா கல்யாணத்துக்கு ஃபுல் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன், நாங்கள் விரும்ப போனா போதும், அந்த மாதிரி ஃபுல் கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க, யோகக்ஷேமம் பகாமியா ஃபுல் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டா போதும். பாதார் பிரம்மதேவர் ஹரிஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சார், அவர் தான் சொல்றார் நான் தான் எல்லாம் பண்றேன், அப்ப நீயே பண்ணு, நீ தான் சிருஷ்டிக்க சொன்னா சிருஷ்டிச்சுட்டேன், எனக்கு என்ன உண்டோ என் பலத்துக்கு என்ன உண்டோ அது வரைக்கும் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் புன்காது. புருஷ பிரயத்தனம் தெய்வ சங்கல்பம், பிரம்மதேவர் அவருடைய பிரயத்தனத்துக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பண்ணியாச்சு, தேவர்களை சிருஷ்டி பண்ணியாச்சு, ரிஷிகளை சிருஷ்டி பண்ணியாச்சு, இப்ப சுவாயம்புவ மனு சதரூபா வரைக்கும் சிருஷ்டி பண்ணியாச்சு, புருஷ பிரயத்தனம் ஆயிடுச்சு. இப்ப இவா ஜீவிக்கிறதுக்கான பூமி தெய்வ சங்கல்பத்தினாலே தான் மேல வரும். அப்ப தெய்வ சங்கல்பம் இவ்வளவு வேலை முடிச்சாச்சுன்னா அடுத்து அவர் பண்ணாதானே. இப்ப குழந்தை அழகா வளர்ந்துட்டா, சரி வளர்ந்துட்டா அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம், சரி ஜாதகம் எடுக்கலாம், எல்லாம் நம்ம பண்ணலாம், மேட்ரிமோனியில போடலாம், தெரிஞ்சவா கிட்ட சொல்லலாம், ஜாதகம் கொடுக்கலாம், அது தகுந்ததெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது தெய்வத்துக்கிட்ட தானே. அதனால தெய்வ சங்கல்பம் பிரம்மதேவர் பார்த்தார், ஹரி ஸ்மரணம் பண்ணார், ஹரி 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 ஹரி, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, ஹே பிரபோ நாராயணா கிருப பண்ணு, இப்படி எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல் வந்து நிக்கிறது, இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியல, இதுக்கு மேல வழி நீ தான் காட்டணும், ஏன்னா நீ சர்வஜன், எனக்கு தான் புதுசு சிருஷ்டி, உனக்கு இல்லை, நீ கோடி கோடி ஜென்மாவா அப்படி தண்ணியில படுத்துட்டு நாராயணன் ஆயிட்டாள், தெரியவா சொல்லுவா, நாராயணனும் பழைய சாதமும் ஒண்ணுன்னு, பழைய சாதமும் தண்ணியில ஊறிட்டு இருக்கா, நாராயணனும் தண்ணியில ஊறிட்டு இருக்கா, இனிமேல் பழைய சோரை பார்த்தா நாராயண் ஞாபகம், நாரங்கள்னா ஜலம்னு அர்த்தம், ஜலத்தையே இருப்பிடமாக கொண்டதுனால நாராயணன் பழைய சோறு தண்ணியில ஊறதான், நாராயணனும் பழைய சோறும் ஒண்ணு, இப்படிதான் யோசிக்கிறா பாருங்க, வைஷ்ணவ பெரியவா யோசிக்கிறா, ஒரு பெரிய பழைய சாதம் பார்த்தா நாராயணா நாராயணா நாராயணான் கேட்கிறார், என்ன ஆச்சுனா நாராயணனும் ஜலத்துல இருக்கான், பழைய சாதமும் ஜலத்துல இருக்கு, ரெண்டும் ஒன்றுதான் அனுபவம் பாருங்க, இதுதான் ரசிக சுவாவம், ரசிக சுவாவம் இருந்தா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெச்சிலை எல்லாம் கருத்து, அந்த ரசிக சுவாவம். அதனால ஹே பிரபோ நாராயணா எனக்கு வழி தெரியல வழி காட்டுன்னு பிரார்த்தனை, பிரார்த்தனை நீங்க ரொம்பலாம் யோசிக்கவே கூடாது, யோசிச்சுதான் அப்படி ஆயிட்டு வச்சுக்கோங்களேன், நீ யோசிக்காத வரைக்கும் நன்னாவே இருக்கு, சின்ன குழந்தையா இருக்கும் யோசிக்கவே இல்லை, ரொம்ப நன்னா இருக்கு, பெருசாக பெருசாக பெரியவாள் ஆகிட்டேன்னு யோசிக்க ஆரம்பிச்சது பாருங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை, இந்த டீனேஜ்ல ஒரு யோசனை வரும் பாருங்க, அன்னைக்கு பிடிச்ச சனியை அப்படிதான் சொல்லணும், ஏழரை நாட்டு சனியன்னு கூட விட்டு தொலைச்சிடும், இது விட தொலை மாட்டேங்கிறது, அப்ப ஆரம்பிச்சு நான் யோசிக்கிறேன், என்ன மாதிரி யோசிக்கிறதுக்கு ஆளு இல்லை, எல்லாருக்கும் அந்த யோசனை உண்டு, என்ன மாதிரி யாரும் யோசிக்கிறது இல்லை, அப்பா அம்மாக்கு அறிவில்லை, தாத்தா பாட்டிக்கு அறிவில்லை, பெரியவாளுக்கு ஒன்றும் புரியறதில்லை, ஒரு சொசைட்டி தெரியறதில்லை, என்னமோலாம் சொல்கிறோம், எல்லாரும் யோசிக்கிறோம், பிரம்மதேவர் யோசிக்கவே இல்லை, நாராயணா எனக்கு ஒன்றும் தெரியாது, நாராயணா நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, எல்லாரும் தான் பிடிச்சிக்கிறோம், அகில குரு அவர் தான் எல்லாம் தெரிஞ்ச குரு, அதனால நாராயணா அகில குரோ கிருப பண்ணப்பா நீதான் ரட்சிக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். சுவாயம்புவ மனு பார்த்தார், நம்ம இவர்கிட்ட கேட்டால் இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஏதான ஒரு ஐடியா கொடுக்க வேண்டாமா, ஏதானா பண்ணணும், அது அவர் பாட்டுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் பாட்டு கண்ணை மூடிட்டு நாராயண 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 மறுபாடு ஜபிச்சுட்டே இருக்க. எனக்கு ஒன்றும் தெரியாது நாராயணா, இது ஓம் பாடு, இது ஒன் உலகம், சிருஷ்டிக்கிறது நீ, இந்த ஜீவர்களுக்கு வேண்டியதை பண்ண வேண்டியவன் நீ. நாராயண 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 ஜபிச்சுட்டே இருக்கார். ஜபம் நாம சங்கீர்த்தனத்தை போல வேற எதுவும் கிடையாது. சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவுக்கே நாம சங்கீர்த்தனம் தான் வழிகாட்டும்னா நமக்கும் அதுதான். அதனால நாம ஜபம் பண்ணும். ஏதான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடுச்சு, இதுக்கு மேல எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியல, ஒன்னும் புரியலையா, நாராயண 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 நாராயண. சப்தம் வரலையே, அப்புறமா தான் வருவார். நீங்க சும்மா உட்காந்தாலும் வரமாட்டார். அவர் என்ன கத்ராவாளா காலிம்பில் அடிச்சு கொண்டான்னு கேட்கறதுக்கு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீயம்பதியான பகவான் நாராயணா சொன்னா தான் வருவார். நாராயண நாராயணனா இப்பதான் வருது. இல்லடி ஏதோ நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு உட்காந்து. நாராயண 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 அவர் கத்தவும் வராகதோக நிரகாத் ஜெய் போலோ ஸ்ரீ பூவராஹஸ்வாமிகி ஜெய் போலோ ஸ்ரீ ஸ்வேதவராஹமூர்த்திகி ஜெய் போலோ யஜ்ஞவராஹ பிரபுகி வராஹதோ. அப்படி குதிச்சா பூமியுடைய முதல் தெய்வம் வராகமூர்த்தி தான். நன்னா ஞாபகம், பூமிக்கு முதல் தெய்வம் யாருன்னா ஸ்ரீ வராகமூர்த்தி. வராக தோக மூக்கலேந்து குதிச்சு விட்டார் பிரம்மதேவ். அப்போதே மூக்கு அப்படி தொட்டு தொட்டு பார்த்துக்கிறார் சரஸ்வதி தேவிகிட்ட அப்படின்றார். அவரை யோசிப்போம் அப்படின்னு மூக்கு அப்படின்னு மூக்கு கூட ஐடியா குதிக்கும். இதுதான் மூக்கலேந்து குதிச்சு விடுத்த சமயத்தை அப்படி யோசிப்போம். இந்த மூக்கோட நுனியில் எதுக்கு தானே இப்படி தட்டினா ஐடியா கிடைக்கும். ஏன் தான் அங்கே தானே குதிச்சுது ஒன்று இந்த பக்கம். பிரம்மதேவரை எதிர்பார்க்கவே இல்லை. ஆண் பிள்ளைன்னு சில பேரை சொல்லலாம், அல்ல வராகமூர்த்தியையும் ஆண் பிள்ளைன்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்மதேவர் மூக்கிலேந்து அவதாரம் பண்ண ஒரு பிள்ளை. நாராயணன் பெற்ற ஆண் பிள்ளை பிரம்மதேவர், சிவபெருமான் பெற்ற ஆண் பிள்ளை சுப்பிரமணிய சுவாமி, பிரம்மதேவர் பெற்ற ஆண் பிள்ளை வராகமூர்த்தி. இவ்வளோ ஆண் பிள்ளைகள் இருக்கா, நம்ம எல்லாரும் பொன் பிள்ளைகள் தான். யாரும் ஆண் பிள்ளைகளில் சேர்த்தியே கிடையாது. நன்னா ஞாபகம், எப்படியும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் பெண் சாயல் வந்துடும், நடை உடை பாவனை பேச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல. வராகமூர்த்தி குதிச்சுட்டார். வராகதோக ஒரு பன்னிக்குட்டி, யஜ்ஞ வராகமூர்த்தி, ஸ்வேத வராகமூர்த்தி, ஸ்வேத வராக கல்பே அப்படின்றோம் இல்லையா. அப்படி குதிச்சுட்டார் சுவாமி. என்னடா அது மூக்குல ஏதோ விழுந்துடுதே அப்படி பிரம்மதேவர் பார்த்தா ஒரு பன்னிக்குட்டி இன்னொண்டு அங்குஷ்ட மாத்திர பிரமாணம் இன்னொண்டு கட்டவரல் சைஸ் குதிச்சு விடுத்து குட்டி வராகம் வராக தோக கட்டவரல் சைஸுக்கு இன்னொண்டு ஒன்று ரெண்டு காலம் மேலத்துக்கு அப்படி சத்தம் வேற போடுறோம் ஆச்சரியமா சத்தம் போடுறது பல்லு வேற அப்படி வெள்ள அப்படி நீட்டின் இருக்கு எல்லாரும் பார்த்தா இது என்னடா அது புது ஜந்து இது வரைக்கும் பார்க்காத ஜந்துவா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஜந்து காணலையே ஒருவேளை யாரோ அசுரப்பயலோ பிரம்மதேவரை பயந்து போயிட்டா இவ பயப்படுறதுக்குள்ளேயே அது பிரம்மாண்டமா வளர ஆரம்பிச்சு இத்தினோண்டு கட்டவரல் சைஸுக்கு இருந்தது மதம் பிடிச்ச யானை மாதிரி பெருசா இருக்கு மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இவாளை விட உசரமா போயிடு பெரிய ரூபம் அத்தனை பெரிய ரூபம் யஜ்ஞ வராக ஸ்வரூபம் பல 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 பலான்னு வந்துட்டா முகம் அவ்வளவு அழகா பன்றி ரூபம் சரீரமே பன்றியா இருந்ததுன்னு சில பேர் சொல்றா சில பேர் இல்ல முகம் மட்டும்தான் பன்றி ரூபம் மத்த சரீரம் எல்லாம் மனுஷ சரீரம் போல இருந்தது பகவானே யூஸ்வல் சரீரம் அப்படின்னு இப்படி பாதா ஸ்தோத்ரம் எல்லாம் பண்றா ஜிதம் திஜம் தேஜித யஜ்ஞ பாவன ரிஷிகள்லாம் வராக சுவாமிய ஸ்தோத்ரம் பண்றா பிரபோ அப்படின்னு ஸ்தோத்ரம் பண்றா ஆச்சரியமான யஜ்ஞ வராக சுவாமி வர பெருமாள் இடுப்புல கேசம் நிற்கிறார் பாண்டரங்கன் மாதிரி அந்த மாதிரி வராக மூர்த்தியை பார்க்கணும்னா சிதம்பரம் பக்கம் போன ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமுஷ்ணத்துல போனா இவ்வளவுதான் இருப்பார் சுவாமி கரெக்டா ஒரு முழந்தா இருப்பார் இத்தோண்டு மூர்த்தி அவ்வளோ பெரிய கோவில் அப்படி கை அப்படி இடுப்புல வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பார் அப்படி தூக்கி அந்த ஸ்டைல் அவருக்கு தான் வராக மூர்த்தி அந்த ஸ்டைல் யஜ்ஞ வராக மூர்த்தி பூவராக மூர்த்தி ஸ்ரீமுஷ்ணம் அப்படி ஜம்முன்னு அப்படி நிற்பார் நம்மளை பார்க்க மாட்டார் அவர் இப்படி பார்த்து நிற்பார் நம்ம தான் அவரை பார்த்து பார்த்து சேரிக்கணும் அந்த மாதிரி இடுப்புல கையை வச்சு அப்படி பார்த்தா அத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் நேர பிரளய ஜலத்தை அப்படி புகுந்தார் அத்தனை வேகமா இவர் புகுந்ததுல எல்லார் மேலே அந்த ஜலம் அப்படி தெளிச்சதா இந்த கோவில்லாம் சங்கு தீர்த்தம் தெளிப்பா இல்லையா குருவாயூரப்பன் கோவில்லாம் அந்த மாதிரி சங்கு தீர்த்தம் அப்படி தெளிச்சதா அப்படி தூக்கி வாரி போட்டது பிரம்மதேவர் எல்லாருக்கும் ரிஷிகள்லாம் சந்தோஷப்பட்டா இந்த செந்தாமரை கண்களை வச்சுட்டு இது ஹரின்னு கண்டுபிடிச்சுட்டான் சுவாமி வேகமா உள்ள போனார் பிரளய ஜலத்தை அவர் பாட்டு குதிச்சுட்டார் யாரும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகல அவ்வளவு வேகமா போறார் இவர் பாட்டுக்கு வந்தார் இவர் பாட்டுக்கு வளர்ந்தார் இவர் பாட்டுக்கு பிரளய ஜலத்தை குதிச்சுட்டார் என்ன எதுவும் கேட்க வேண்டாமா கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டாமா பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அதெல்லாம் வராகமூர்த்தி காரியத்திலேயே கண்ணா இருக்கார் நின்று பேசி ஆசீர்வாதம் பண்ணி கவலைப்படாது பயப்படாது நான் போய் தூக்கிட்டு வரேன் ஒண்ணும் இல்லை அவர் பாட்டுக்கு வந்தார் குதிச்சார் வளர்ந்தார் பிரளயத்தை குதிச்சுட்டார் பிரளய ஜலத்தை இறங்கினா சரலுன்னு உள்ள போயிட்டார் இவாள்லாம் பார்த்தாரு வந்ததும் தெரியல வளர்ந்ததும் தெரியல திடீர்னு உள்ள குடிச்சுட்டா எப்படி நினைக்கிறதுக்குள்ளேயே பூமி அப்படி தூக்கிட்டு வரா ஜெய் போலோ பூவராக சுவாமிக்கு அந்த பூமியில தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து நிற்கும் அன்னைக்கு அவர் அந்த தத்துப்பலையில் அப்படி தூக்கிட்டு வரா அப்படி வாசனை பிடிச்சிண்டு மண் வாசனைன்னு தெரியுமா மண் வாசனை முதல் முதல்ல கண்டுபிடிச்ச ஒரே ஆள் யாருன்னா நம்ம வராக மூர்த்தி தான் பூமிக்கு வாசனை உண்டுன்னு கண்டுபிடிச்சு அதுலையும் இந்த பிரளய ஜலத்துல மூழ்கி ஊறி போய் பாசு படர்ந்த கடந்துதான் ரொம்ப நாள் ஊறி போச்சுன்னா பாசு வந்துடும் இல்லையா ஆழ்வார் பாசுமே அப்படிதான் சொல்ற பாசு படர்ந்த பூமிய உத்தாரணம் பண்ணுறான் அந்த பாசி அப்ப எவ்வளவு நாள் பிரளய ஜலத்தை ஊறி கிடக்கும் பாருங்க இந்த பூமி அப்படி ஊறி கடந்த பூமி இவர் அப்படியே எடுத்து அப்ப கூட அந்த மண் வாசனை போகலையா அப்படி தூக்கிட்டு வராரு தூக்கிட்டு வராருன்னு இல்லை அப்படி போனால் பல்லுல பூமி ஒட்டி நுடுக்கும் கஷ்டப்பட்டுலாம் தூக்கிட்டு வரல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு அப்படி குழந்துண்டு நெட்டி முறிச்சு முகத்தை வச்சு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை இப்படி போனார் பூமி முடிஞ்சார் ஒட்டி நுடுச்சு அவ்வளவுதான் இந்த பல்லு இருக்கிற கடுகு ஒட்டிக்கிற மாதிரி அவ்வளவு சின்னதா இருந்தது பூமி அப்ப வராக மூர்த்தியோட சைஸை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துட்டாங்க உலகளந்த மூர்த்தி உருவை விட பெரிய ரூபம் எதுன்னா வராக ரூபம் பூமி பல்லெடுக்கல அப்படி ஒட்டின் இருக்கு தேவேன்னு கண்டே பிடிக்க முடியல அப்படி தூக்கிண்டு வரார் ஜம்முன்னு தூக்கிண்டு வரார் சுவாமி அமக்களமா அப்படியே பார்க்கிறாளாம் பூதேவி ஏன்னா அவதான அதுக்கு அதிதேவதை பரம சந்தோஷப்படுறார் சுவாமி இப்படி தூக்கிட்டு வந்துட்டேளே ஜம்மனு வராறா சுவாமி பூவராக மூர்த்தி பூமியை தூக்கிண்டு ஆச்சரியமா வந்துட்டார் இரண்யகசிபு வரான், இரண்யாக்ஷன் வரான், இரண்யாக்ஷன் தேடி கண்டுபிடிச்சு வனகோச்சரக ஏ காட்டு பன்றியே அப்படின்னு காட்டு பன்றி தான் சுவாமி சொல்ல, ஆமா வயம் வனகோச்சராக நாங்கள்லாம் காட்டு பன்றி தான் அப்படின்னு சுவாமியே ஒத்துக்கிறோம். நாங்கள்லாம் காட்டு பன்றி, மானம் இலா பன்றியாய் அப்படின்னு அழகா தூக்கிட்டு வந்துட்டார். இரண்யாக்ஷனோட யுத்தம், இரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டார் சுவாமி, ஜஸ்ட் லைக் தட். அவ்வளவுதான், அது வதம் பண்ணதான் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் இசுனுண்டு பெயர், இவர் பார்த்த பெயர். இவரை வதம் பண்றதுதான் ஒரு பெரிய விஷயமா சொல்லவே வேண்டாம். தன் கருணையினாலே பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு வந்துட்டார் சுவாமி. பல 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 கொண்டு வந்து அழகா அப்படி ஸ்தாபிதம் பண்ணிட்டார். அப்பதான் பூதேவி கைகூப்பிட்டா, பிரபோ இத்தனை அழகா கிருப பண்றேளே, இப்ப மனுஷ சிருஷ்டி ஆக போகிறது, அப்ப அந்த மனுஷ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவார்கள், அவர்களுக்கு எப்படி கிருப பண்ணுவேள்னு கேட்டுட்டா. வராகமூர்த்தி சிரிச்சுண்டே சொல்லிட்டார், ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாது சாங்கே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் ததஹத்தம்ரியமானம் து காஷ்டபாஷான சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். வராக சரமஸ்லோகம்னு பெயர், முடிவான ஸ்லோகம். வராகமூர்த்தி கொடுத்த ஒரு கேரண்டி. வராகமூர்த்திக்கு அத்தனை பேரும் கடன்பட்டிருக்கும். ஏதான நிலப்பிரச்சனை, வீடு பிரச்சனை இருந்தால் வராகமூர்த்தியை பிரார்த்திச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் ஓனர் ஆஃப் தி எர்த். பூமிக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரன் யாருன்னா அவர் தான். அவர் கொடுத்த இடத்துல தான் பாண்டரங்கன், உடுப்பி கிருஷ்ணன், குருவாயூரப்பன், பத்மநாபன், ரங்கநாதன், வரதராஜன், மலையப்ப சுவாமி எல்லாரும் வாடகை கொடுத்து தங்கிட்டு இருக்கார். இவாள்லாம வாடகைக்கு தான் இருக்கார். ஓனர் யாருன்னா பூவராக சுவாமி. இன்னைக்கு திருப்பதி மலை ஏறுங்கள்னா நிச்சயமா ஏதான் ஒரு காட்டு பன்றி வந்து வழிகாட்டும் ஆரம்பத்தில். இன்னைக்கும் எல்லாருக்குமே தெரியுமா ஒரு சத்தம் கேட்கும், முதல்ல அவர் வந்து வழிகாட்டுற வா வா அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாதான் திருப்பதி மலை ஏற முடியும். இன்னைக்கும் திருப்பதி மலையில முதல் மரியாதை யாருன்னா வராக சுவாமிக்கு தான். சரியா முதல்ல போய் வராகரத்தான் செய்யணும். நமக்கு கொஞ்சம் பயம், இந்த சீனிவாசன் பண்ற கெத்து இருக்கு பாருங்கோ, ரொம்ப ஓவர் பந்தா. 300 பாட்டி கேட்டுன்றார், 500 பாட்டி கேட்டுன்றார், இன்னைக்கு தரிசனம் இல்லைன்றார். அவரு டெக்னாலஜி அப்படி எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டே இருக்கார். டெக்னாலஜியோட போட்டி போடுற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். இண்டிவிஜுவல் சேனல் வச்சிருக்க ஒரே சுவாமி அவர் மட்டும்தான். டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்காரு மலையப்ப சுவாமி. ஷேர்லாம் இருக்கு பாருங்க, உங்ககிட்ட ஷேர்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஷேர் அப்படியே திருப்பதி சுவாமிக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார் ஒரே சுவாமி மலையப்ப சுவாமி. அவ்வளவு பெரியவர் ஷேர் ட்ரேடிங் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவு பெரியவர் பெருமாள். அத்தனை வசதி மலையப்ப சுவாமி. எல்லாம் ஹையர் லெவலில் தான் அவர் ஏஞ்சே தண்ணி தான் வச்சுக்கோங்களேன். அதனால மலைக்கு போனால் சீனிவாசனை பார்க்கறதான் முதல் காரியம். அதுக்கப்புறம் வராக சுவாமியை ஜாலியாக போய் பார்த்துட்டு வரும், அப்படியே போவோம். அது 5 நிமிஷத்தில் பார்த்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓனர் வேமேன்னு இருக்கார், டெனண்ட்டு தான் படுத்துறாரு. ஓனர் வராக சுவாமியை பார்க்கறது கவலையே வரும், ஜாலியாக போவோம், லைனில் நிற்போம், ஒரு சுற்று சுற்றுவோம், வந்துடுவோம். நிறைய பேருக்கு வராக சுவாமி கோவிலில் கைங்கறி கொடுத்தவரை வருத்தப்படுவார், இங்கே போய் கொடுத்துட்டா. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், வராக சுவாமி கோவிலில் போய் கைங்கரியமா, சீனிவாசன் பக்கத்தில் நின்று ஜரகண்டி சொன்னால் மரியாதையா, வராக சுவாமி பக்கத்தில் நின்னா வராக சுவாமி. ஓனரே அவர் தான், அவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியும்னா வராக சுவாமி மட்டும்தான் பார்க்க முடியும். அத்தனை ஆச்சரியமாக இருப்பார் வராக சுவாமி. அதனால நம்ம ஒவ்வொரு நாளுமே ஜெய் போலோ வராக சுவாமிக்கு ஜெய். பூவராக மூர்த்தி தான் நம்ம அத்தனை பேருக்கு வீடு வாசல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் நினைச்சாதான் எல்லாத்தையும் பிடிக்கின்றார், அவர் தான் ஓனர். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வையத்து வாழ்வீர்கள். இந்த பூமியில வாழ வரைக்கும் நமக்கு பரமகதியாருன்னா வராக சுவாமி தான். அப்ப வராகமூர்த்தி சொல்றார் தாயாருக்கு, சொல்லிட்டார் பூமி பிராட்டிக்கு, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக. உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, புத்தி நன்னா இருக்கும் பொழுது, நாடி நரம்புகள் பலமா இருக்கும் பொழுது, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம். விஸ்வரூபனான என்னை, பிறப்பில்லாத என்னை யார் ஸ்மரிக்கிறானோ, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாசு சாம்யேஸ்திதே ஸ்மர்தா விஸ்வரூபம் ச மாமஜம் சதஹத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷான சந்நிபம். கட்டையும் போலே கல்லும் போலே கடைசி காலத்துல இழுத்துண்டு கிடக்கிற அந்த சமயத்திலே, அதாவது உடம்பு நன்னா இருக்கும் பொழுது யார் என்ன நினைச்சு வைக்கிறாளோ அவர்கள் கட்டையும் போலே கல்லும் போலே அப்படி இழுத்துண்டு இந்த சரீரத்தை விட்டு கிளம்புற அந்த சமயத்துல, அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி, அந்த என் பக்தனை பக்தையை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைச்சிண்டு போறேன் ஒரு கேரண்டி. அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், இந்த கேரண்டி கொடுத்தவர் வராக சுவாமி மட்டும்தான், கிருஷ்ணன் கொடுக்கல, ராமர் கொடுக்கல. சக்கரதேவ பிரபன்னாய சர்வ தர்மான் பரித்தியஜ, இவர் மட்டும்தான் உனக்கு முடியும் போது என்ன நினைச்சு வச்சிருக்கும், உனக்கு முடியாத போது நான் நினைக்கிறேன், இதுதானே வேணும். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். வராகமூர்த்திக்கு அப்புறமா அது தைரியமா சொன்னது காஞ்சி வரதராஜன் திருக்கட்சி நம்பிகள் வழியா ராமானுஜருக்கு சொன்னார். யாரும் தைரியமா கொடுக்கறதே இல்லை, நீ செத்து போகும்போது எதை நினைச்சாலும் கவலைப்படாத, நான் உன்னை நினைக்கிறேன், நீ எதை நினைச்சாலும் கவலை இல்லை, நான் உன்னை நினைக்கிறேன், நினைச்சே வாழ்ந்துடலாம். அப்பா அதனால ஒரு பயம் வந்துட்டே இருக்கும், ஒருவேளை அசாமியின் கதையை சொல்லி சொல்லி பயமூட்டி வச்சிருக்கான் நம்ம. அசாமியின் கதையை கேட்டாலே அப்போதைக்கு இப்போதையே சொல்லிடுங்கோ, வராதுக்கு ஒரு கிளை கதைகள்லாம் வேற சொல்லுவோம், ஒரு அப்படிதான் கடைசி காலத்தை நாராயணா சொல்லலாம்னு பார்த்தா ஆனா வரலை போயிட்டா அப்படின்னா சொல்லி பயமுறுத்தும். அந்த பயமே இல்லாதபடி ஒரு கேரண்டி கொடுக்கறது வராகமூர்த்தி, நான் நினைக்கிறேன், அகம் ஸ்மராமி மத் பக்தம், அகம் ஸ்மராமி நான் நினைக்கிறேன், எவ்வளவு பெரிய மனசு வரும், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி, மேலான என்னுடைய வைகுண்டத்துக்கு நான் இஷ்டண்டு போறேன், என்னுடைய பலம். இன்னைக்கு பாகவத் உட்கார்ந்து நினைக்கணும், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. அந்திம காலத்துல இன்னைக்கு உட்காந்து பாகவத விஷயம் கேட்டுகள் இல்லையா, இந்த வராக விஷயம் கேட்டுகள் இல்லையா, அவர் ஞாபகம் வச்சுருப்பார். நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பாகவத அட்டன் பண்ணியிருப்போம், இன்னைக்கு டேட் கேட்டால் ஞாபகம் இருக்குமா, ஞாபகம் இருக்காது, அக்கம் பக்கத்துலன்னா கொஞ்சம் வரலாறு ஞாபகம் இருக்கும். ஒரு 10 வருஷம் கடைசி காலத்துல திடீர்னு உதிர் போகிற சமயத்துல எதுவுமே ஞாபகம் இல்லாத சமயத்துல அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. அகம் ஸ்மராமினா அந்த சரீரத்தையே தூக்கி தன் மடியில போட்டுக்கிறாராம், பூதேவியை தூக்கினா மாதிரி தன் மடியில போட்டுக்கிறாராம். இவர் கையில வந்தாச்சுன்னா யம தர்மராஜனுடைய கிங்கரர்கள் பக்கத்திலே வரமாட்டாளே, இவர் தூரத்துல இருந்தா கூட பக்கத்துல இல்லையேன்னு வருவா. அப்புறமா சுவாமி தூதர்கள் அனுப்ப வேண்டியிருக்கு, விஷ்ணு தூதர்கள் அசாமியில சென்டரத்துல பாக்கிறோம். ஆனா வராக சுவாமி சொல்றார், அந்த என் பக்தனை நான் நினைக்கிறேன், பக்கத்திலேயே வச்சுடுறேன். இந்த உயிர் போற சமயத்துல குழந்தை மாதிரி நம்மளை தாங்கி அப்படியே எடுத்துன்றோம். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படி தூக்கிட்டு போயிடுறாரு. அப்ப யமதூதர்களையோ யமகிங்கரர்களையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி இப்படி ஒரு கிருப வராகமூர்த்தி. ஜெய் போலோ பூவராகமூர்த்தி கீ. சரியா, தீபாவளிக்கு ஆதாரமே வராகமூர்த்தி தான், ஏன்னா இவர் பெத்த பிள்ளைதானே வரகாசர். கிருஷ்ணனை சொல்றோமே ஒழிய வித்து யாரா போட்டதுன்னா பன்றி போட்ட விதை தான், பன்றி போட்ட விதை மாட்டுக்கார் மூலமா தீபாவளி கொண்டாடும். எங்க ஆரம்பிக்குது பாருங்க தீபாவளி. அப்ப பூமியில கொண்டாடக்கூடிய பல விஷயங்களுக்கு ஆதாரம் யாருன்னா வராகமூர்த்தி தான். அதனால பூமியில நடக்கிற வரைக்கும் இந்த கடைசியில இந்த உடம்பு எரிக்கிற வரைக்கும் இடம் கொடுக்க போறது வராகமூர்த்தி தான். அவர் தான் நிரந்தரம் 6 அடி நிலம் சொல்ற பதிலா அது வரைக்கும் கொடுக்க வேண்டியது அவர் தான். அவ்வளவு வசத்தி, அதனால ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு அத்தனை வசத்தி இந்த வராக அவதாரம் வந்தார். அவதாரம் எடுத்துட்டார் பலபலான்னு பிரளயத்துல பாஞ்சார், பூதேவியை தூக்கிண்டு வந்துட்டார், பூமியை தூக்கிண்டு வந்தார், இரண்யாட்சண வதம் பண்ணிட்டார், அனுகிரகம் பண்ணிட்டார், அப்படியே செட்டில் ஆகிட்டாராம். ஸ்ரீமுஷ்ணத்துலலாம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி திருக்குறுங்குடி இதெல்லாம் வராக கஷேத்திரம் பிராமணிட்டாக காண கிடைக்க. இன்னைக்கு ஸ்ரீமுஷ்ணம் போனோம்னா அங்கே பெருமாளுக்கு ஒரு நிவேதனம் உண்டு, கோரக்கிழங்கு பிரசாதம்னு பெரிய பெரிய ஸ்ரீமுஷ்ணம் போனால் வாங்கி சாப்பிடுங்க, பன்றி மட்டும்தான் அந்த கிழங்கு சாப்பிடும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு இதெல்லாம் உருண்டு போகும், இது பன்றி மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு, கோரக்கிழங்குன்னு பேர். அந்த கோரக்கிழங்கை இடிச்சு ஒரு பிரசாதம் பண்ணுவான். ஸ்ரீமுஷ்ணத்துல மட்டும்தான் அந்த பிரசாதம். இதுக்காக தான் ஸ்ரீமுஷ்ணம் போய் பாருங்க, அது பிடிக்குமா பிடிக்குமான்னு போய் சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆனா சுகமா இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. வராகமூர்த்தியே கிருப பண்ணி பட்டரா கூப்பிட்டு கொடுத்தால் ஒழிய இந்த கோரக்கிழங்கு பிரசாதம் கிடைக்காது. அத்தனை வசத்தி ஸ்ரீமுஷ்ணம், அவ்வளவு சிரேஷ்டம். கேரளாவில் பன்னியூர்னே ஒரு ஊர் உண்டு, இந்த வரகூர் மாதிரி ஊர் பேரே பன்னியூர். ஜம்முனு இருப்பார் வராகமூர், அடியே பார்த்ததில்லை, பார்த்துட்டு வந்ததா சொல்லியிருக்கான். திருவிடவந்தை நித்திய கல்யாண பெருமான்னு ஒருத்தர் உண்டு நடராசில், திருமகா மகாபலிபுரம் பக்கத்தில். அப்படி ஸ்டைல் அனுப்பார் இடது கையில் அப்படி தாயாரை தூக்கி வச்சுட்டு உபதேசம் பண்ணிட்டு திரு இட எந்தை அப்படின்னு பேர். இன்னைக்கு திருவிடந்தைன்னு அந்த ஊர் பேர் மாறி போயிடும். அப்படி சோஃபாவில் கால் வச்சு நிற்கிற மாதிரி அப்படி காலை ஆதிசேஷன் மேலே காலை வச்சுட்டு அப்படி ஜம்மனு நின்று தொட மேல தாயார வச்சுன்னு அதை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் சதகத்தம் பிரியமானம் து காஷ்டபாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. அவ்வளோ விசேஷம். இந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் பார்த்தோம்னா உற்சவ மூர்த்தியே வராக மூர்த்தி தான். சில சில இடங்கள்லாம் நரசிம்மமூர்த்தின்னு சொல்லுவோம், ஆனால் உற்சவ மூர்த்தியை பார்த்தா மனுஷ முகம்தான் இருக்கும், நரசிம்ம முகம் இருக்காது. நரசிம்ம முகத்தோட நின்ற திருக்கோலத்தில் உற்சவ மூர்த்தி பார்க்கணும்னா நீங்கள் மதுரை ஆணைக்கடை போகணும். ஆனமலை பக்கத்தில் ஒட்டக்கடை இருக்கு பாருங்கோ, அங்கே போனால் அவர் நரசிம்மர் உண்டு. அங்கே தான் உற்சவர்லேயும் நரசிம்மரை பார்க்க முடியும். ஸ்ரீமுஷ்ணத்தில் அழகாக உற்சவ வராகம், திருவனந்தபுரத்தில் உற்சவ வராகம் ரொம்ப அழகாக இருப்பார். தாயார் இடுப்பில் கையை பிடிச்சிருப்பார், தாயார் பார்க்கணும் அழகாக வராகமூர்த்தி இடுப்பில் அப்படி கையை கோத்து அப்படி பிடிச்சிருந்துருப்பான். பெருமாள் தாயார் அப்படி பிடிச்சிருந்துருப்பான், தாயார் ஒரு கையினால் பெருமாள் அப்படி நினச்சிருந்துருப்பான். ரொம்ப அழகாக இருப்பான் அந்த வராகமூர்த்தி. அத்தனை வசத்தி அந்த வராகமூர்த்தி. அந்த வராகமூர்த்தி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பக்தி ஞான வைராக்கியத்தையும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கட்டும். அவர் சந்தோஷப்படும்படியாக பூமியில் வாழும், ஏன்னா அது அவரோட பூமி. அதனால் ஒவ்வொரு நாளும் யக்ஞ வராகமூர்த்தி, இன்னைக்கு நான் பூமியில் பண்ணுற காரியங்கள்லாம் உங்களுக்கு உகப்பாக இருக்கணும், இன்னைக்கு நான் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு உகப்பாக இருக்கணும், இன்னைக்கு என்னுடைய சிந்தனையெல்லாம் உங்களுக்கு உகப்பாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோம். அத்தனை வசத்தி அந்த யக்ஞ வராகமூர்த்தி சுவாயம்புவனும் கண்களில் கண்ணீர் வழிய பார்த்தார். எங்களுக்காக பூமியை உத்தாரணம் பண்ணி கொண்டு வந்துட்டாரே, வராகமூர்த்தி தான் எங்கள் குலதெய்வம்ன்றார். அப்போ பார்த்தா மனுஷாளு குலதெய்வம் யாருன்னா வராகமூர்த்தி தான். இன்றைக்கும் இந்த கல்லிடை குறிச்சின்னு ஒரு ஊர் உண்டு அம்பா சமுத்திரம் பக்கத்தில் தாமிரபரணி ஆத்தங்கரையில். கல்லிட குறிச்சிக்காராளுக்கு யாரா குலதெய்வம்னா கல்லிட குறிச்சி வராகர் தான் குலதெய்வம். ஐயங்கார் இல்லாத ஒரு ஊர் அது, எல்லாம் ஸ்மார்த்தா தான். அவள் எதுனாலும் வராகர் தான். வீடு கட்டணமா வராகருக்கு ஒரு கருட சேவை. இந்த வராகர் இப்போ தான் ரோட்டில் தான் அழைச்சிட்டு இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கருட சேவை. பிள்ளைக்கு கிரீன் கார்டு வேணுமா வராகருக்கு கருட சேவை, பிள்ளைக்கு கல்யாணமா வராகருக்கு கருட சேவை. ஸ்மார்த்தாக தான், 99% ஸ்மார்த்தாக தான். ஆனால் அவளை மாதிரி வராகரை கொண்டாடுறதுக்கு ஐயங்காரால் கூட முடியாது. உண்மை அதுதான், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வராகமூர்த்தி. இன்னொன்று மூர்த்தி ஆச்சரியமாக கொண்டாடுவாள், ஐயங்காரே கிடையாது அந்த ஊரில். ஆனால் வராகமூர்த்தி அப்படி கொண்டாடுவாள் அதி விசேஷமாக. திருவனந்தபுரத்தில் பார்த்தோம்னா ஐயங்கார் குறைச்சல் தான், வராகருக்குனே ஒரு கூட்டம் உண்டு. அவள் பத்மநாபர் கோயில் கூட வரமாட்டான், பத்மநாபர் கோயில் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். அது இந்த வராகர் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் பத்மநாபரோட ஆராட்டுக்கு வருவார். வருஷத்தில் ரெண்டு தடவை ஆராட்டு உண்டு, ஒரே ஒரு வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் வராகர் ஆராட்டுக்கு வருவார். இவர் திரும்பி வருவார், அந்த தெரு முழுக்க அப்படி பூவை கொட்டி வச்சிருப்பார், ஃப்ளவர் கார்பெட் அப்படி தான் சொல்லணும். மெத்து மெத்துன்னு பத்மநாபர் கூட அப்படி கிடையாது. நான் சொல்லுவேன் இருந்தாலும் கொஞ்சம் அதிகம்தான், பன்றிக்கு போய் இவ்வளோ அழகாக இவ்வளோ பூ மாலை போடணுமா அப்படின்னு. பத்மநாபர் 1,00,000 கோடி வச்சுருக்கார், அவருக்கு கோவிலுக்குள்ளே கூட அப்படி பூ போட மாட்டான். ஆனால் இவருக்கு தெருவை அடைச்சி பூ கொட்டி வச்சிருப்பார். தெரு முழுக்க அந்த தெரு நடக்கவே நம்ம மனசில் எடுத்துனார். வராகருக்காக அவர் எந்த பக்கம் நுழையிற நுழைஞ்சு நுழைய கோவில் வாசல் வரைக்கும் அத்தனை ஒரு மீட்டர் தூரம் இருக்க வச்சுக்கோங்களேன், ஒரு 100-200 மீட்டர் மேலே தூரம் இருக்கும். ஃபுல்லாக மெத்து 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 பூ, எக்ஸ்க்ளூசிவாக வராகருக்கு மட்டும்தான் அந்த மரியாதை. பத்மநாபனு கூட அந்த மரியாதை கிடையாது, அத்தனை சிரேஷ்டம் வராகமூர்த்தி. அப்படி அந்த வராகமூர்த்தி அவர் கிருபையினாலே நம்ம இந்த பூமியில் இருக்கோம், அவருடைய உத்தரவினாலே இந்த பூமியில் இருக்கும். அதனால் வீடு பிரச்சனை நில பிரச்சனைன்னா வராகரை பிடிக்கும். அவர் தான் ரியல் எஸ்டேட் ஓனர். எல்லா ரியல் எஸ்டேட்டும் அவர் ஒருத்தர் தான் ஓனர். ஐரோப்பாலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து பாரதத்துக்கு அத்தனை ரியல் எஸ்டேட்டும் அவர் ஒரே ஒருத்தர் தான் ஓனர். அவர்கிட்ட கேட்டால் தான் மெட்ராஸில் தண்ணி வராத இடத்துல வீடு வாங்க முடியும், இல்லாட்டி தண்ணிக்குள்ளே தான் வீடு இருக்கும் சாக்கிறது. அதனால் வராகமூர்த்தியை பிடிச்சேன்னா நல்லா வீடு அமையும், நல்ல இடம் அமையும், நல்ல வாழ்க்கையும் அமையும். ஜெய் போலோ யக்ஞ வராகமூர்த்தி கீ. மீதி விஷயம் சாயங்காலம். நேற்று வர வேண்டிய வராக இன்னைக்கு தான் வந்திருக்கார். ஏன்னா அவர் வர மெத்தட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இஷ்டத்துக்கெல்லாம் வந்துட மாட்டார். பத்தோட ஒன்று பையனுலாம் கிடையாது, நான் ரைட் ராயலாக தனியாக தான் வருவேன்னு வந்தார். மீதி விஷயம் சாயங்காலம். ராஜே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna சத்குரு மகாராஜ கீ. சமஸ்த பாகவதல்கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ. ஜெய் போலோ பரீட்சித் மகாராஜ கீ. ஜெய் போலோ சுகபிரம்ம மகரிஷி கீ. ஜெய் போலோ ஸ்ரீ விதுர மகாராஜ கீ. ஜெய் போலோ ஸ்ரீ மைத்ரேய ரிஷி கீ. ஜெய் போலோ ஸ்ரீ வேதவியாச மகரிஷி கீ. ஜெய் போலோ நாரத மகரிஷி கீ. ஜெய் போலோ சௌனக மகரிஷி கீ. ஜெய் போலோ சூத பௌராணிக மகரிஷி கீ. ஜெய் போலோ பூவராஹ சுவாமி கீ. புண்டலீக வரதா ஹரி விடலா. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரீ.